ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामुनमध्यमाम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्थितराणि ऋणाय मेने अस्मद्गुरोर्भगवधोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये माता पिता युवतयस्तनया विबुधिः सर्वम् यदेव नियमेन मधन्वयानाम् आध्यस्यन कुलपतेर्वहुलाभिरामम् श्रीमत्तदङ्ग्रियुगलम् प्रणमामि मूर्ध्ना भूतम् शरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुशमुनिम् प्रणतोऽस्मि नित्यम् नाम सङ्कीर्तनम् यस्य सर्वपापप्रणाशनम् प्रणामो दुःखशमनः तम् नमामि हरिम् परम् वसुदेवसुतम् देवम् कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्
பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மண்ண வந்த இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே ஆராமம் குணசஞ்சயஸ்ய சதனம் முக்கியம் சதாஸ்ரேயத காருண்யஸ்ய ததாகரோ நிரவதேராதேர்ஹி சித்தௌஷதம் கோரா கௌக கவாக்னி சஞ்சய கணக சம்சார மேகாநில சாக்ஷா மூலதனம் சதாம் விஜயதே ஸ்ரீ பத்மநாப பிரபு கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடிவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுககின்றான் விடமுடை அறவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றம் தடமுடை வயல் அனந்தபுர நகரம் புகுதும் இன்று இன்று போய் புகுதிராகில் எழுமையும் ஏதம் சாரா குன்றுநேர் மாடம் மாடே குறுந்து சேர் செருந்தி புன்னை மஞ்சளற்பொழில் அனந்தபுர நகர் மாயன் நாமம் ஒன்றும் ஓர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உம்பர் ஊரே ஊரும் புல் கொடியும் அத்தே உலகெல்லாம் உண்டு மகிழ்ந்தான் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கன புகுதிராகி தீரும் நோய் வினைகளெல்லாம் தின்னம் நாமறியச் சொன்னோம் பேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுமே சர்வத்ர பத்மநாப நாம சங்கீர்த்தனம் பத்மநாப பத்மநாப ஸ்ரீஹப்பதியான பகவான் தன்னுடைய கிருபையினாலே இன்னைக்கு பூமியிலே நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கார் பகவத் கிருபை ஒவ்வொரு நாளும் நாம பூமியில வாழ்ந்துருக்கோம் அப்படின்னா பகவானுடைய நிர்ஹேதுக கிருபை வெரிதே அருள் அப்படின்னு பெயர் எதுக்கு ஒரு வாழ்க்கை வேணும் ஒவ்வொரு நாளும் காத்தாலேந்து ராத்திரி வரைக்கும் நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு வருஷம் அது பாட்டுக்கு போயிட்டு இருக்க வாழ்க்கை அது ஏதோ கிளம்பியாச்சு. இந்த நதி எல்லாம் அப்படி கிளம்பிடும் இல்லையா, அப்படி இங்கே வளைஞ்சி 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 ஓடிட்டு இருக்கும். அது பாட்டுக்கு எங்க போகிறதுனே கண்டுபிடிக்க முடியறதில்லை. இப்படி முதல் முதல்ல நதி உற்பத்தி ஆகும், இப்பனா அது தெரியறது எப்படி போகிறதுன்னு. நல்ல மழையெல்லாம் பெஞ்சா திடீர் நிறைய வெள்ளம் வந்துடும், அது பாட்டுக்கு ஓடும். அது எந்த ரீதியில எங்க ஓடி போய் நிக்க போகிறது அப்படின்னு தெரியாது. அந்த மாதிரி இந்த வாழ்க்கை தொடங்கியாச்சு, ஓடிண்டே இருக்கு. இங்க விளையறது திடீர்னு பார்த்தா அருவி மாதிரி மேலேருந்து கீழே விழறது, திடீர்னு பார்த்தா நன்னா காட்டுக்குள்ள பாயறது, திடீர்னு பார்த்தா நகரத்துக்குள்ள போயிட்டு இருக்கு. இப்படி இந்த நதி ஓடுறா போலே நம்முடைய வாழ்க்கையிலும் லாப நஷ்டங்கள், மான அவமானங்கள், சுக துக்கங்கள், பலஹீனம் பலம், வியாதி ஆரோக்கியம் அப்படின்னு நிறைய வாழ்க்கையில விதவிதமான விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கு, விதவிதமா நடந்துட்டே இருக்கு. இதுல இந்த வாழ்க்கை எங்க போய் முடிய போகிறதுன்னு தெரியல. எங்கேயாவது ஒரு இடத்துல முடியணும் இல்லையா, இதுதான் ஒரு இடத்துல போய் அப்பாடான் சேரணும் இல்லையா, இத்தனை ஓட்டம் எதுக்கு இந்த வாழ்க்கைக்கு அப்படின்னா கடைசியில போய் பிரம்மத்தை அடையும். எப்படி நதி கலந்துட்டுன்னா பல விஷயங்களை கடந்து போகிறது, பலதரப்பட்ட மனுஷர்கள், பலதரப்பட்ட வாழ்க்கை, அதுவும் ஓடுறது நீ வளைஞ்சு கிளைஞ்சு. கடைசியில அந்த நதியினுடைய ஒரே லட்சியம் பிரம்மத்தை, அந்த சமுத்திரத்தை அடையறா போல பிரம்மத்தை அடையல். அவள் முதல்ல சவுண்ட் கம்மி பண்ண சொல்லு, இங்கே நீ சவுண்ட் கம்மி பண்ணு. அந்த பிரம்மத்தை அடையணும், அதுதான் உத்தமம். பிரம்மத்தை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா போதும். அதனாலதான் குந்தி தேவி ரொம்ப அழகா ஸ்ரீமத் பாகவதத்திலே சொல்ற, கிருஷ்ணா எப்படி கங்கை கிளம்பினாள் அப்படின்னா நேர சமுத்திரத்தை போய் அடையிற வரைக்கும் நிக்காம ஓடிட்டு இருக்கா இல்லையா, எங்கேயுமே கங்கை தடபடுறது இல்லை, ஓட்டம் 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 ஓடிண்டே இருக்கா. அதுவும் ஹரித்வார்லாம் பார்க்கணும், ஓட்டத்தை பார்த்தா பயமா இருக்கும், ஓ இவ்வளவு ஓட்டமா நம்மள அடிச்சுட்டு போயிடுவாளோ அப்படின்னு முடியா இருக்கும். எப்படி அந்த ஓட்டம் யாருக்காகவும் எதுக்காகவும் நிற்காம ஸ்கைப் ஆஃப் பண்ணிடும். அப்ப அந்த சமுத்திரமே லட்சியம், சமுத்திரம் ஒண்ணுதான் லட்சியம், வேற ஒரு லட்சியமும் இல்லை. அது என்ன வருது, யார் கலக்கறா, தங்கையில் நிறைய பணத்தை போடுறா, நிறைய பேர் சாக்கடை தண்ணியை கலந்து விடுறா, நிறைய பேர் குளிக்கிறா, நிறைய பேர் ட்ரெஸ் துவைக்கிறா, என்னவோ பண்ணிட்டு இருக்கா. அவ நல்ல வேகமா வந்ததுன்னா அந்த இடத்துல இருந்து எலக்ட்ரிசிட்டி எடுக்க, ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி இவ்வளவு நடந்துருக்கு கங்கையில். ஆனா கங்கா எதுக்குமே அசராமல் சமுத்திரம் லட்சியம்னு ஓடா போலே, ஹே கிருஷ்ணா என் மனசு அங்க இங்க எங்கேயுமே போக வேண்டாம், என் வாழ்க்கையில யார் வேணா வரட்டும், யார் வேணா போகட்டும், எது வேணா சம்பவிக்கட்டும், சம்பவிக்காமல் போகட்டும், என்னுடைய லட்சியம் கிருஷ்ணா ஒன்ன அடையறதுன்ற நம்ம வாழ்க்கைக்கும் இதுதான் பரம பிரயோஜனம். நிறைய நடக்கிறது வாழ்க்கையில், நம் பல விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கிறோம், சில விஷயங்கள் புரிஞ்சுக்கிறது இல்லை, சில விஷயங்கள் ஏத்துக்கிறோம், பல விஷயங்கள் ஏத்துக்கிறது இல்லை, சில விஷயங்கள் பிடிச்சிருக்கு, சில விஷயங்கள் பிடிக்கல, சில நடந்தா சந்தோஷமா இருக்கு, சில நடந்தா துக்கமா இருக்கு, இப்படி நிறைய. ஆனா இதெல்லாம் முக்கியமே இல்லை, இதெல்லாம் வரும் போகும் வரும் போகும் வரும் போகும். நம்முடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையுடைய பிரயாணம் எங்கடான்னா டுவர்ட்ஸ் பிரம்மம், பகவானை அடைவதற்காக. ஒரு நாள் ஓடிட்டு இருக்கோம் இல்லையா, எத்தனை ஓட்டம் ஓடிட்டோம், எத்தனையோ வருஷமா ஓடிட்டுருக்கு, அவ்வளோ பார்த்துட்டோம், இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுக்கு டெய்லி மூணு வேளை அழகாக சாப்பிட்டு நன்னா தூங்கிண்டு அராத்த கல்யாணம் காட்சினா விசாரிச்சுண்டு, சரி ஏதாவது தீபாவளி பொங்கல் வந்தா புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஹாப்பி பர்த்டே கொண்டாடிண்டு, அப்புறம் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு, அப்புறம் அதுங்களுக்கு கொடுக்க வந்த பிறந்து, அப்புறம் அதை வளர்த்துண்டு, அப்புறம் அது வளர்றத பார்த்துட்டு, அப்புறம் அதுக்கு உடம்பு முடியலன்னா கோவிலில் போய் 40 சுத்தி சுத்திண்டு, அவ யாராவது ஊர்லேருந்து வரானா அவளுக்கு ஏதான இது வாங்கி கொடுத்து பதார்த்தங்கள் வாங்கி கொடுத்து, இப்படியே வா இந்த காலம் சொல்றதுக்கா. இதை விட ஆடு மாடு நாய் பண்ணியா இருந்துள்ள அட்லீஸ்ட் இந்த டென்ஷனாவது இல்லை. எலக்ட்ரிசிட்டி கட்ட வேண்டாம், ரோட் டாக்ஸ் கட்ட வேண்டாம், மொபைல் போன் வேண்டவே வேண்டாம், ஸ்கைப் வேண்டவே வேண்டாம், ரேஞ்ச் இருக்கான்னு பார்க்க வேண்டாம், வைஃபை இன்டர்நெட் வேண்டாம், எவ்வளோ சுகமா இருக்கு இல்லையா. இப்போ இதை பார்க்கும்பொழுது சாதாரணமாக ஒரு ஈ எறும்பு பள்ளியை எதையோ சாப்பிட்டுட்டு என்னமோ ஒரு குடும்பம் குழந்தை வாழ்ந்துட்டு போயிடலாம். இது எக்ஸ்ட்ரா ஆடு டென்ஷனாக தானே இருக்கு. மனுஷ வாழ்க்கைன்றது டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கணும்னு தான் இவ்வளோ எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் சுற்றி வர பார்த்தோம்னா மனுஷ வாழ்க்கையில நிறைய டென்ஷன் கூடி போயிருக்கு, இன்னும் ஜாஸ்தியாக வெரைட்டியாக போயிட்டே இருக்கு. அப்போ எங்கேயோ தப்பு பண்ணுறோம், எங்கேயோ சரியில்லை. எங்க தப்பு பண்றோம் அப்படின்னா, இந்த சரீரத்தை கொண்டு அடைய வேண்டியதான வஸ்துவுக்கு முயற்சி பண்றது பண்றோம். ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜா எஸ் நான் அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு ஒரு தீவிரம் இல்லை. ஒரு தீவிரவாதியா ஆகணும், பக்தியில தீவிரவாதி யாருமே இல்லை, மிதவாதியாவே இருக்கா. நிறைய தீவிரவாதிகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எல்லாம் தேச விடுதலைக்காக தீவிரவாதியா இருந்தா அப்படின்னு பாக்குறோம். நம்ம கேரளாவில் பாக்குறோம், கம்யூனிஸ்ட் எவ்வளவு தீவிரவாதியா இருக்கா, ஹர்த்தால் பண்ணணும், ஒரு ஸ்ட்ரைக் பண்ணணும், தெருவில் போகணும்னா அவ்வளவு அழகா கொடியை பிடிச்சு தீவிரமா போறான். எனக்கு தெரிஞ்சு பக்தியில தீவிரவாதி அப்படின்னா பாண்டுரங்க பக்தர்கள் தீவிரவாதியா இருக்கா, நிஜமாவே தீவிரவாதி. வார்க்கடி சம்பிரதாயம், கஷ்டமோ நஷ்டமோ வெயிலோ மழையோ பனியோ குளிரோ அவ வாட்டுக்கு அறவை கிளம்பு, ஆஷாட சுக்ல ஏகாதசி செலவு பண்டரி அப்படின்னு பண்ணிட்டு இருக்கா. நான் பார்த்த வரைக்கும் நல்ல தீவிரவாதிகள் அவாதான். பிருந்தாவனம் நிறைய பேர் அப்படி நமஸ்காரம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி ரச பரிக்கிரமா கோவர்ணகிரி பரிக்கிரமா இப்படி பண்ணிட்டு இருக்கா. இந்த தீவிரம் வரணும், எனக்கு ஒரு ஆச்சரியமான சரீரம் கிடைச்சிருக்கு, இதை கொண்டு நான் பகவான் அடையணும், இதுதான் ஒரே லட்சியம், மிகப்பெரிய லட்சியம். இது ஒண்ணுதான், பகவான அடையணும், நன்னா அனுபவிச்சுடணும். திரும்ப 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 இப்படி உழப்பின் இருக்கப்படாது. நம்ம ஜென்மாவை தேவையில்லாத விஷயங்கள் அப்படி உழப்பின்றே இருக்கும். அவசியமே நரச்சமா வரைக்கிறது அந்த மாதிரி இல்லை. இது இவ்வளவுதான் சொல்லி இந்தந்த விஷயங்கள் அப்படி இப்படி வச்சுட்டோ, பகவத் தியானம் பகவத் தர்சனம் இது லட்சியமா வச்சுக்கணும். இப்ப ராத்திரி தூக்கம் வந்துடுத்தனா எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், அப்படி காதல அப்படி எல்லாம் ஓரம் தள்ளி வைக்கணும் இல்லையா. சொல்லுங்க, தலைக்கு மேல வேலை இருக்கு அப்படின்னு தூங்க வேண்டான்னு தோன்றது, ஆனாலும் உடம்பு சும்மா இல்ல தூங்கு அப்படின்னு கேட்கறது. அப்படி எதுவுமே வேண்டாம், யாரும் வேண்டான்னு ஓரம் தள்ளி வச்சுட்டு எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், இப்ப மேல தூங்கணும் அப்படின்னு சொல்லி சமபரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி எல்லாத்தையும் ஒதுக்கி வைக்கணும், எல்லாரையும் ஒதுக்கி வைக்கணும். நிஜமாவே தூக்கத்தின் பொழுது எல்லாரையும் ஒதுக்கி வைக்கிற மாதிரி எப்பொழுதும் ஒதுக்கி வைக்க தெரிஞ்சுட்டு ஜெயிச்சுட்டு தூக்கத்தில் சமத்தை ஒதுக்கி வச்சுடுறது. நாட்டுக்காரனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், குழந்தையா இருக்கட்டும், அப்பா அம்மாவா இருக்கட்டும், பந்துவா இருக்கட்டும், மொபைல் போனா இருக்கட்டும், ரொம்ப ஆத்ம பந்தி கொதிக்கு அதுதான், நானும் அப்படிதான் செலஞ்சிட்டு இருக்கேன். அப்ப எல்லாத்தையும் தள்ளி வைக்கிறோம், தூக்கத்தை அத்தனையும் 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 தள்ளிடுறோம். அப்போ ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் நம்ம எல்லாத்தையும் தள்ளி வைக்கும்போது அப்பாடான் இருக்கு, ஒரு 5 மணி நேரம் அப்படி நினைவு தெரிஞ்சு இல்லை, நினைவு தெரியாம தள்ளி வச்சாலே எவ்வளவு சுகம்னா, புத்தி தெரிஞ்சு தள்ளி வச்சா அவ்வளவு சுகம். நினைவு தெரியாம இந்திரியங்கள் அப்படியே மயங்கி போயிடுறது, மனசு அப்படியே சமாதானமாகிறது, புத்தி தேமேன்னு எல்லாம் அப்படியே அவாவா அவாவா டயர்டாயின அபாரான ஆத்மா அப்படின்றது. ஆத்மா தூங்கல, நம்ம தூங்கல, ஆனா சரீரம் தூங்கிறது, இந்திரியங்கள் தூங்கிறதுல இந்த ஆத்மா அபாரம் பிரசன்னமா இருக்கு. ஏன் ஆத்மா பிரசன்னமாகிறதுனா, இதெல்லாம் இந்திரியங்கள் எல்லாம் அமைதியானோன்னு உள்ள இருக்க அந்தரியாமி அபார அவன் பிரசன்னமாகறான், அப்ப ஆத்மா பிரசன்னமாகிறது, அப்ப காதல் எழுந்த ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அப்ப உள்ளுக்குள்ள இருக்க அந்தரியாமி பிரசன்னமான ஆத்மா பிரசன்னமாகும், ஆத்மா பிரசன்னமான சரீரம் இந்திரியங்கள் எல்லாம் அபாரான் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அப்ப அந்த அந்தரியாமி பிரசன்னமாகணும், அந்தரியாமி பிரசன்னமாகணும்னா இப்ப இந்த இந்திரியங்கள், மனசு, புத்தி எல்லாம் ரிஷிகேஷன் பகவானுக்கு திருநாமம். ரிஷிகம்னா இந்திரியங்கள், இந்திரியங்களுக்கு ஈசனான பகவான். அந்த இந்திரியங்களுக்கு ஈசனான சுவாமி திருப்தி ஆகணும். சுவாமி திருப்தி ஆகிறாரா அப்படின்னா மலமூத்திர விசர்ஜனை வருது, போயிட்டு வந்தோம், அப்பாதான் இருக்கும், தேவையில்லாத வெள்ள தள்ளவண்ண ஒரு திருப்தி எங்கேருந்து வருது? அந்த இந்திரியங்கள் அந்த வேலையை ஒழுங்கா பண்ணிடுத்து திருப்தி ஆயிடுத்து. ரிஷிகேஷனான பகவான் திருப்தி ஆயிட்டான், நமக்கும் திருப்தி. அபார ஒரு மூச்சு விடுவோம், மலமூத்திரம் போயிட்டு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம். அப்ப அந்த இந்திரியங்கள் செய்ய வேண்டியதை செஞ்சுடுத்துனா தொந்தரவில்லை, அனாவசியமா செய்யும்பொழுதுதான் பிரச்சனை. அப்ப இந்த சரீரம் அப்படின்றது வசதியான ஒண்ணு, நாம அதை வீணடிச்சுருக்கோம், இதுதான் தத்துவம். வசதியான சரீரம் கிடைப்பதற்கு அரியதான பெரிய ஜாக்பாட், பெரிய ஜாக்பாட். இதுக்கு மேல ஜாக்பாட் உலகத்துல எதுவுமே கிடையாது. ஏதோ அதிர்ஷ்டம், அதெல்லாம் அதிர்ஷ்டமே இல்லை. மனுஷ சரீரம் தான் அதிர்ஷ்டம், பெரிய கிருப, துரதிருஷ்டமானது, டக்குனு கிடைச்சிடாது. அவ்வளவு வசதியான ஒரு சரீரம். இந்த சரீரத்தை கொண்டுதான் கோபிகள் கிருஷ்ணனோட ராசம் ஆடினார்கள், சரீரத்தை விட்டுட்டு ஆடல. கோப குழந்தைகள் கிருஷ்ணனோட பிருந்தாவனத்தை விளையாடினா, சரீரத்தோட தான் விளையாடுற, சரீரத்தை விட்டுட்டு விளையாடல. குருவன் சரீரத்தில் இருந்துட்டுதான் 36,000 வருஷம் பகவான் அனுபவிச்சான், அதுக்கப்புறமா தான் சரீரத்தை விட்டு வைகுந்தம் போனான். அம்பரீஷன் பகவத் கிருப்பையே சரீரத்தில் இருந்துட்டுதான் அனுபவிச்சான். ஆஞ்சநேயமூர்த்தி சரீரம் இருந்ததுனால ராமன் ஆலிங்கனம் பண்ணிட்டான். குகனுக்கு சரீரம் இருந்ததுனால தானே ராம கைங்கரியம் பண்ணான். சரீரத்தோட இருந்ததுனால தானே சபரி ராமனுக்கு பதம் கொடுத்தா. சரீரத்தோட இருக்கதான் டெய்லி பத்மநாபரையே தொடரேன். சரீரம் இருந்தே தொடர்ந்து சரீரம் எடுத்து உள்ள விழுவாளா? சரீரம் இருக்கிறதுனால, மனுஷ சரீரம்னு ஒண்ணு இருக்கிறதுனால உள்ள போய் பத்மநாபரை தொழ விடுறான். அப்படி ஒரு நாயோ பண்ணியோ லைன்ல போய் நின்று பாத்திர முடியுமா? மனுஷாலே அப்படிதான் துரத்தின்னு இருக்கா. இது நாயோ பண்ணியோ போச்சுன்னா விடுவாள, விடமாட்டா இல்லையா? அப்ப மனுஷ சரீரம் அப்படின்றது ரொம்ப வசதியானது. சரீரம் ஆத்தியம் கழுதர்ம சாதனம் அப்படின்னு சரீரம் பெரிய ஒரு உபகாரம் பண்றது. தெரியவா எல்லாரும் சரீரத்து மேல அக்கறை வச்சுக்கோ, அபிமானம் வைக்காது அப்படின்னா. நம்ம அபிமானம் வச்சிருக்கோம், அக்கறையை விட்டுட்டோம். அபிமானம் தான் நமக்கு பிரச்சனையே. டாக்டர் சொல்றா இதெல்லாம் சாப்பிடாதீங்கோ அப்படின்னு அக்கறையா சொல்றா, நமக்கு அபிமானத்துலதான் ஆசையா இருக்கு. அப்ப இந்த சரீரத்து மேல அக்கறை கொண்டு இதை பகவத் விஷயத்துல ஈடுபடுத்திக்கணும். குந்தி ஸ்துதி, பீஷ்ம ஸ்துதி. பீஷ்ம சரீரத்தை விட வேண்டியதுதானே, அம்பு போட்டோம் விடுறது என்ன கஷ்டம்? அப்பாடா வலி வேண்டான்னு விட்டு தொலைக்க வேண்டியது தானே. அப்படி பிடிச்சுன்னு என்ன பெருசா என்ன சாதிச்சிட போறார் பீஷ்மர்? பெருசா ஒண்ணு இளவயசு அனுபவிக்கிறது அனுபவிக்கல, கல்யாணம் பண்ணிக்கல, பெரிய ஆச்சரியமா ராஜ்ய பரிபாலனும் இல்லை, ராஜாண்ட ஒரு கெத்து கிடையாது, ஒண்ணுமே அனுபவிக்கல. அம்பு படிக்கல விழுந்த பிறகு நரச தாடியை வச்சிருந்து பத்திரமா உசுர பிடிச்சிருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஏதோ ஜாலியா உட்காந்து டிவி பார்த்துருந்தாலும் பரவாயில்ல இருக்கலாம்னு பெட்ஸோர் ஆயிடுத்து படுத்தாச்சு. அம்பு படிக்கிற படுத்துண்டு உத்தராயண புண்ணிய காலம்னு ஒண்ணுத்துக்காக சரீரத்தை பிடிச்சு வச்சுக்கணுமா? கிருஷ்ணனை பார்த்துட்டே உசுர விட்டா போகாதா? போயிட முடியாதா? அப்ப ஏண்டா பிடிச்சு வச்சுட்டு இருந்தார் அப்படின்னா சகசனாம சொல்றதுக்காக பிடிச்சு வச்சுட்டு இருந்தார். இது பிரயோஜனம் இருக்கு. அவர் பிடிச்சு வச்சுட்டு இருந்தான்றதை விட கிருஷ்ணன் அவரை பிடிச்சு நிறுத்தி வச்சுட்டு இருந்தான். நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆன பிறகுதான் எல்லாரையும் கூட்டிட்டு வர முடியும். சகசனாமம் சொல்ல போறது இல்லை, புரியல, கேட்டு பரவாயில்ல. அப்ப பகவான் ஆச்சரியம் அவன் பிடிச்சு வச்சிருக்கான் பீஷ்மர். அவர் இச்சாமிருத்தியும் இச்சாமிருத்தியும் அப்பா வரம் கொடுத்துட்டாலும் எப்ப வேணாலும் போகலாம், அது மோக்ஷன்றது அவருக்கு கேரண்டி. ஏன்னா ஆரம்பத்திலேருந்தே கிருஷ்ண பக்தர், ஆதியிலேருந்தே பல விஷயங்கள்ல அவர் கிருஷ்ண பக்தர் நிரூபணம் ஆயிருக்கு. ராஜசயாகத்துல கூட கிருஷ்ண மகாத்மியத்தை அவ்வளவு தூரம் பேசுறாரு. இவருக்கு போய் உத்தராயண புண்ணிய காலம்னு ஒண்ணு வந்து உசுறு போகணுமா? அவசியம் இருக்கா? கிடையவே கிடையாது. ஜடபரதர் மாதிரி மனசாங்க அளபாயிரவரா இருந்தாலும் பரவாயில்ல, அதுவும் இல்லை. ஏகாகிர சிந்தனை அனன்யாகா சிந்தையந்தோனு கிருஷ்ண பக்தியில பூரணமா லயப்பட்டு கிடக்கிற ஒரு பீஷ்ம பிதாமகர் இருக்கு. ஏன் உடனே உசுர விடணும் தோணலன்னா, கிருஷ்ணன் நீர் இரு 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 இரு. அதே மாதிரிதான் ஒவ்வொரு நாளும் பகவான் நீரு 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 நம்மளை பிடிச்சு வச்சுருக்கான். நம்முடைய பிராரப்த கர்மாவனாலே எழுந்துக்கல, மனுஷன் கர்மா இருக்கிற வரைக்கும் எப்ப கிருஷ்ண பக்தி பண்ணிட்டோமோ, எப்ப கிருஷ்ணாமஜனம் சொல்லி ஆரம்பிச்சாசோ, எப்ப பத்மநாபனை பார்த்தாசோ, அதுக்கப்புறம் கர்மாவுக்கு பலம் உண்டோ, அதுக்கு மேலேயும் கர்மா நம்மிடத்துல விளையாட முடியுமோ? தோண மாட்டேங்கிறது. கர்மாதான் பெருசுன்னு ஒரு மைண்ட்ல உட்கார்ந்து இருக்கோம். எதா நடந்தா சரி, எல்லாம் கர்மா தலையெழுத்து, எல்லாம் பத்மநாப கிருபைன்னு வரமாட்டேங்கிறத. சரி, இந்த நிலைமையில இருக்கலாம், சரி பத்மநாப கிருபை அதெல்லாமா தோணணும். எத்தனையோ பேர் நான் பார்த்துட்டு சுத்தி சுத்தி எல்லாம் தலையெழுத்து அனுபவிக்க வேண்டியிருக்கு. என்ன பண்றது, ஏதோ கிருஷ்ணாராமா கோவிந்தான் காலத்தை ஓடிட்டு இருக்கேன் அப்படின்னு. கிருஷ்ணாராமா கோவிந்தான் சொன்ன பிறகு ஒரு கர்மாவுடைய பாதிப்பு இருக்குமா? அப்ப கிருஷ்ணாராமா கோவிந்தா வேண்டவே, அதையும் சொல்லிண்டு இதையும் அனுபவிச்சுட்டு அந்த டென்ஷன் வேற. கிருஷ்ணாராமா கோவிந்தா விட்டுடலாமே, இது ஒன்றும் ஒரு டென்ஷன் போதுமே. டெய்லி காத்தாலே இருந்துக்கணும், கோவிலுக்கு போகணும், நாமஜபம் பண்ணணும், விரதம் இருக்கணும், மாலை மாலையா ஜபிக்கணும், என்ன அவசியம் இருக்கு? இது இதுவே ஒரு டென்ஷன். என்ன பண்ண போறதே இல்லை, இதை வேற இதுக்காக இன்னொரு டென்ஷன் வேற ஏத்திண்டு. இந்த பக்கம் ரொம்ப வெயிட் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு ஈக்குவல் இன்னொரு பக்கம் வெயிட் தூக்கிண்டு, என்ன அவசியம் இருக்கு? அவசியம் இல்லையே. அப்ப இதுல இது இதை விட இது வசதி தானே. கர்மாவை காட்டிலும் பகவன் நாமமும் பகவானும் வசதி. இது நன்னா மனசுல ஏறணும். நமக்கு இன்னும் ஏற மாட்டேங்கிறது. கர்மா பெருசு, கர்மா பெருசு, கர்மா பெருசு அப்படின்னு ஒரு தீர்மானம் உட்காந்து இருக்கும். கர்மாவினாலே சரீரம் கிடைச்சாலும் கூட அத பகவத் பிரசாதமா மாத்திட்டு விடும். பகவத் பிரசாதமா மாத்திக்க முடியுமா அப்படின்னா அவருதானே மாத்திட்டு விட்டார். பீஷ்மருக்கு கர்மாவினாலே அம்பு படுக்கை, பகவத் பிரசாதமா இல்ல, கர்மாவினாலும் அம்பு படுக்கை. அவ சபதம் போட்டுட்டா, சிகண்டியா வந்தா அம்பு படிக்கிற விழ வச்சுட்டா, நான் சகசநாமம் சொல்லி பகவத் பிரசாதமா அதை மாத்திட்டேன். சோ கர்மாவினாலே ஒண்ணு கிடைக்கிறது, அத பகவத் பிரசாதமா கன்வெர்ட் பண்ணிக்கணும். வியாதியா இருக்கட்டும், ஆபீஸா இருக்கட்டும், ஆட்டுக்காரரா இருக்கட்டும், எல்லாம் கர்மா தான். எல்லாம் என் கர்மா அப்படின்றதுல சத்தியம் அதுதான். பிராரப்த கர்மானுரூபம் யத்யத் பவ்யம் பவத்து பகவன் பூர்வ கர்மானுரூபம். குழந்தைகள் அடிச்சு சொல்ற, என்ன நடந்து போடும் கர்மா அப்படி எத்தவன நடந்து கூடும். யத்யத் பவ்யம் பவத்து பகவன் பூர்வ கர்மானுரூபம், எல்லாம் கர்மானுரூபம் நடந்து போடும். ஏதத் பிராத்யம் மம பகுமதம் ஜென்ம ஜென்மாந்தரேபி தத் பாதாம்பூரு யுககதா நிச்சலா பக்திரஸ்து. எனக்கு உடனே ஒன்றுதான் பிரார்த்தனை, கர்மாபடி என் சரீரம் எங்க வானா, வாழ்க்கை எப்படி வானா போகட்டும், எனக்கு பகவத் பிரசாதமா ஒன்னே ஒண்ணு கொடு, உன் ஸ்மரணை. அதான் உன் ஸ்மரண வேணும். அப்ப அவனுடைய ஸ்மரணை முக்கியம், மத்த எதையும் பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா சரீரத்தை தானே வாழ்ந்துட்டு இருக்கோம், இத பெருசா எடுத்துக்காம இருக்க முடியாதே. வலிக்கிறதே, வலி தெரியறதே கேக்குறானே ரகுகுணன் கேக்குறான். நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம், ஆத்மா வேற சரீரம் வேற. பிலாசபிகளா யோசிக்கும் பொழுது, தத்துவமா வியாக்கியானம் பண்ணும் பொழுது வாஸ்தவம், பகவத்கீதையெல்லாம் கேட்கும்போது அகம் ஆத்மான்னா தோன்றது. ரமண மகர்ஷி கதையெல்லாம் வாசம், திருவண்ணாமலை போனா நான் ஆத்மா நான் ஆத்மா நான் ஆத்மான்னு வருது. ஆனா பசிக்கும் போது சமயத்துல சாப்பாடு கிடைக்குமான்னு தான் தோணுது. நான் ஆத்மான்னு உட்கார முடியல, ரமணர் மாதிரி உட்கார பக்குவம் வரலை. வலிக்கும் போது ஐயோ வலிக்கிறதே தானே கத்துறோம், ஆஹா வலி ஜோரா இருக்குன்னு யாராவது சொல்றோமா? பாடா போன வெயில் சொல்றோம், ஆஹா வலி அருமையா இருக்கு, வெயில் ஜோரா இருக்குன்னு யாராவது சொல்றோமா? இல்லை. அப்ப இந்த சரீரம் பெருசா பாதிக்கிறது நம்மள, சரீரம் பெருசா பாதிக்கிறது, அதுல இருக்கிற வியாதிகள் அதெல்லாம் நம்மள போட்டு படுத்தி எடுக்கிறது. மாத்தி 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 இப்ப இதுக்காக டாக்டரை பாக்கிறோம், யார் யாரையோ பாக்கிறோம். ஆனா அது பாட்டுக்கு படுத்திட்டுதான் இருக்கு. அப்படி ஒருத்தர் படுத்த ஆரம்பிச்சு பார்த்தா யார் யாருடைய போக வேண்டாம், நேர அவா கிட்டே டீல் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டார். பெரியாழ்வார், பெரியாழ்வாருடைய பாசுரங்கள் பண்டன்று பட்டினம் காப்பே, டீலிங் எல்லாம் நேரம் அவளோட பேசிப்போம் அப்படின்னு ஒரு வைராக்கியம். எப்ப அந்த வைராக்கியம் வரும்? இது என் சரீரம் இல்லை, நான் சரீரம் இல்லைன்றது வேற, நான் சரீரம் இல்லைன்னா நான் ஆத்மா அப்படின்றது வேற. இவர் சொல்றார், இது என் சரீரம் இல்லை, இது பகவானுடைய சொத்து. இதுதான் வித்தியாசம். நான் ஆத்மான தியானம் பண்றது ரொம்ப கஷ்டம், ரமணர மாதிரி வைராக்கியம் வர்றது ரொம்பவே பிராக்டிக்கலா கஷ்டம். நான் ஆத்மான்றது தூக்கத்தையும் தெரியல, தூங்கி எழுந்த பிறகு தெரியுது, கோவில் போனாலும் தெரியுது, சத்தங்கம் கேட்டாலும் புரியுது, யாரோ ஆச்சரியமா பேசுறா, யாரோ ஆச்சரியமா கேட்கிற, யாரோ ஆச்சரியமா புரிஞ்சுக்கிற, பகவானே சொன்ன அவ்வளவுதான், மற்றவர்கள் புரியறதில்லை. அத்தை தின்று அங்கே கிடக்கும். முடிஞ்சது. ரமண மகர்ஷினால பாதாள லிங்கத்தை அத்தை தின்று அங்கே கிடக்க முடிஞ்சது. நம்மாழ்வாரால புளியமர புந்தர் அத்தை தின்று அங்கே கிடக்க முடிஞ்சது. அத்தையே பேரால முடிஞ்சது. சுவாமி ராமானுஜர் எவ்வளவு பெரியவாள் அத்தை தின்று அங்கேயே கிடக்கிறது அப்படியே கடந்தார். நமக்கு முடிய மாட்டேங்கிறோம். அப்ப இந்த சரீரம் சுவாமியினுடைய சொத்து அப்படின்னு புத்தியில வந்துடுத்து அப்படின்னா பெரிய பலம், பெரிய சுகம். பகவானுடைய சொத்து, பகவான் இந்த காமத்தையும் மோகத்தையும் வியாதியையும் விதியையும் சும்மா இல்ல. இது என் பகவானோட சொத்து, ஞாபகப்படுத்தும். இப்ப சின்ன குழந்தைகள்லாம் அம்மா இடுப்புல ஏறி உட்காந்து நாய் அசு அப்படின்னு நாய் துரத்தின்னு வந்திருக்கும், அழுந்திருக்கும். அம்மா வச்ச வந்து ஓடி வந்து அம்மா இடுப்புல ஏறி உட்காந்து அம்மா சொல்லு அசு அப்படின்னு நாயை விரட்டுவா. உடனே அதை பார்த்து ரொம்ப தைரியம் வந்து சு ஓ அப்படின்னு. என்னடா நான் அம்மா இடுப்பு மேல உட்காந்து விட்டேன், ஒரு திமிரு. அந்த நாய் தான் துரத்திருக்கு. இதுல பெரிய நாய் கூட இல்ல, ஒரு சின்ன குட்டி நாய் துரத்திருக்கும், அவ்வளவுதான். அது விளையாடுறது கூட கிட்ட வந்து வாயை திறந்துருக்கும். இது கடிக்குமோ இது பயந்து நிறுத்து. ஆனா தாயாருடைய மடியிலேயோ தகப்பனுடைய மடியிலேயோ உக்காந்து கொடுத்து அப்படின்னா அதுக்கு அப்படி ஒரு சமாதானமா ஒரு தைரியமா. அப்ப அது விரட்டுறது ஒண்ணும். அந்த மாதிரி சுவாமியினுடைய சரீரம் அப்படின்னு ஒரு புத்தி மனசுல நல்லா இறங்கிடணும். ஒவ்வொரு நாள் எழுந்திருக்கும் போது இது கிருஷ்ணனோட சொத்து அப்படி எழுந்துட்டே வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு பொழுதே வித்தியாசமா இருக்கும், மனுஷாட பழகிற விதம் மாறி போகும். பகவான் கொடுத்த சொத்து இதுல நான் வாடகைக்கு இருக்கேன். சந்துக்கார மனைவி கிட்ட சொல்ற, ஒரு நாள் ராத்திரி பாவரை உட்கார வச்சு இவ்வளவு வேலைக்காரா இருக்க, இவ்வளவு கூலி கொடுக்கணும் எல்லாம் கேட்டாலும் யாரு இவ்வளவு பெரிய பணக்காரா அப்படின்னா, சந்துக்கார அம்சம் எல்லாம் நம்ம உடம்புதான், கூலி எல்லாம் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்ற. அப்ப இந்த சரீரம் அவனுடைய சொத்து, அவனுடைய சொத்து அப்படின்ற பாவம் வந்துடுச்சுன்னா காமமோ பயமோ கோபமோ பொறாமையோ வெறுப்போ எல்லாம் மாறிப்போம். இது நம்முடையது அப்படின் பொழுதுதான் இதுக்கு பலவிதமான தேவைகளை கொடுத்து 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 திருப்தி பண்ண ட்ரை பண்றோம். எவ்வளவு கொடுத்தாலும் திருப்தியாக போறது இல்லை. என்ன வேணா குடும்பம் ஒருபடி பெரியாழ்வார் பார்த்தா இதெல்லாம் ஒண்ணு சரிபட்டு வராது. இந்த வியாதிகள் வினைகள்லாம் என்னமோ படுத்து எடுத்துருக்கு, நான் அவளோட பேசிக்கிறேன் அப்படின்னு ஆனந்தமா பேசுறா. இது பகவானுடைய சொத்து. பரதன் சொல்றான் அழகா, வசிஷ்டர் சொல்லாதே பரதா அழகா, இந்த ராஜ்ய பரிபாலனம் பண்ணடா குழந்தை. ராமச்சந்திரமூர்த்தி காட்டுக்கு போயிட்டான், அப்பாவும் பரமபதிச்சுட்டார். சோ இப்ப உனக்கு தான் அதுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு, நீ ராஜ்ய பரிபாலனம் பண்ணு அப்படின்ட்டு. அப்ப பரதன் சொல்றான், நானும் அயோத்தியாவும் ராமனுடைய சொத்து, அகம் சேவ ராஜ்யம் ச அப்படின்னு. நானும் ராஜ்யம் பகவானுடைய சொத்து அப்படின்ட்டான். அப்ப எப்படி நான் அதை ஆள முடியும்? ஒரு சொத்து எப்படி இன்னொரு சொத்தை ஆள முடியும்? முடியாது இல்லையா. நம்ம ஷர்ட் போட்டுக்கிறோம், பேண்ட் போட்டுக்கிறோம், ஷூஸ் போட்டுக்கிறோம், கையில வாட்ச் கட்டின் இருக்கோம், மொபைல் போன் வச்சுருக்கோம். ஓகே, மொபைல் போன் 20,000 ரூபாய் வில, பாக்கெட்ல வச்சிருக்க பேனா 5 ரூபாய் வில, ரெண்டு பக்கத்துல பக்கத்துல வச்சிருக்கோம் மொபைல் போன். அசிங்கமா இல்ல உனக்கு? 5 ரூபா பேனா, நான் 20,000 ரூபாய் மொபைல். கீழே போ, வெளில போ, வெளில போ, வெளில போன்னு தொடர முடியுமா? வெளில போன தொடர முடியுமா? தொடர்ந்து ரைட் உண்டா? பேனா கேட்டா சிரிக்கும், பாரு நீ 20,000 ரூபாய்னாலும் என் கூட தான் இருக்க, உன் தலையெழுத்து இவ்வளவுதான். நான் 5 ரூபா இருந்தாலும் இங்க தான் இருக்கேன், என் தலையெழுத்து இவ்வளவுதான். நம்ம ரெண்டு பேரும் எங்க வெட்டணும் நீ நானும் முடிவு பண்ணல, சொந்தக்காரன் முடிவு பண்றேன், அவ்வளவுதான். நம்ம கிட்ட என்ன சொத்து இருக்கோ அது எங்க வைக்கணும்னு முடிவு பண்ற அதிகாரம் நமக்கு தானே. தங்கம் வாங்குறோம், கல்லர் பயமா இருக்கு, கடைசியில கொண்டு போய் ஒரு தகர டப்பால தான் இருக்கணும். லாக்கர் தகர டப்பா தானே, ஸ்டீல் டப்பா, கொஞ்சம் பாவமா சொன்னா தகர டப்பா. தங்கத்திற்குரிய விலை ஏதானா இருக்கு? இருக்கா ஏதான ஒரு விலை இருக்கா? இது நம்ம பணத்தையும் வச்சுட்டு அவளுக்கு பணம் வேற கட்டுறோம் பேங்க்லாம், அவள பணம் கொடுக்கணும். இவ்வளவு தங்கம் வச்சிருக்கேன், ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கறேன், 2 திருப்பி கொடுத்து தங்கத்தை எடுத்து அப்படியே பாடி பாடியா கொடுக்கணும் இல்லையா? எல்லாமே பாருங்க, நம்ம தான் முட்டாளா இருக்கும் லோகத்துல. அப்ப அதை கொண்டு போய் தகரத்துல தானே வைக்கிறோம், அது எங்க இருக்கணும்னு தீர்மானிக்கிறது நாம தானே. அப்ப பகவான் வசதி, பகவான் தீர்மானிக்கிறான், இந்த வாழ்க்கை பகவானால கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த சரீரம் பகவானுடைய சொத்து. அதனால ஆழ்வார் பேசுறார், பெரியாழ்வார் திருமொழி 5:10, 2 திருமொழி ரொம்ப அழகா இருக்கும். அது ஜெராக்ஸ் எடுக்க சொன்னேன், கிடைக்கிற நல்லதான் வச்சுக்கோங்க, நீ படிச்சுட்டே இருப்பேன் நான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு விதத்தில் படிச்ச வாழ்க்கை சிலதான் வியாதி, எதனால கையில கிடைச்சா படிச்சுட்டே இருப்பேன், அது அவளுக்கு பிரயோஜனம் இருக்கோ இல்லையோ. இந்த ஒண்ணு நடந்து போய் அடுத்த அடுத்த பாசனம் என்னன்னு படிக்க ஆரம்பிச்சு அவ புரிஞ்சு கொடுத்து அப்படி, இது பெரிய கஷ்டம், இது புரியவே என்ன ஆரம்பிக்கல. 1,000 கோடி விதமான அர்த்தங்கள் உண்டு ஆழ்வாருடைய பிரபந்தங்களுக்கு, கொட்டி கடக்கு. பெரியாழ்வார் அழகா நம்பிக்கை கொடுக்கும்படியான ஒரு 10 பாசுரங்கள், வியாதி வினைகள் இதெல்லாம் போ இந்த பிச்சைக்காரால விரட்டு வந்து தெரியுமா, போ அந்த மாதிரி விரட்டுற, அந்த மாதிரி விரட்டுற, போங்க இவன் நிக்கப்படாது என்னடம் தெரியுமா அப்படின்னு. ஒரு சீஃப் மினிஸ்டர் வீடு வாசல போய் போகும் திறந்தவா தெரியுமா, என்னதுக்கு எதுக்கு நிக்கிறா, ஏன் நிக்கிற, 1,000 கேள்வி கேட்பா இல்லையா. ஒரு சிபிஐ என்கொயரி மாதிரி பெரியாழ்வார் தன்னுடைய வியாதிகள் கர்ம வினைகள அழகா கேள்வி கேட்கிறார், மிரட்டார், கையில குச்சி கொண்டு பிச்சைக்காரால துரத்துற மாதிரி துரத்துறார். ரொம்ப ஆச்சரியமானது பெரியாழ்வார், பெரிய ஆழ்வார், பகவானுடையதான அந்த அழகிலேயும் அவனுடைய ஆனந்தத்திலையும் பெரிய அக்கறை கொண்டவர். அதனாலதான் பல்லாண்டுன்னு பாடினார், பல்லாண்டு 1,000,000 பல கோடி 100,000 மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவிஞ்சி 1,000 பல்லாண்டு வடிவாய் நின்வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் தொடர் ஆழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு. எல்லாத்துக்கும் பல்லாண்டு பாடின ஒரு ஆழ்வார். அழகா சொல்ற, நெய்க்குடத்தை பற்றி ஏறும் எறும்புகள் போல் நிரந்து எங்கும் கை கொண்டு நிற்கின்ற நோய்கள் காலந்தர உய்யப்போமின் மெய்கொண்டு வந்து புகுந்து வேதப்பிரானார் கிடந்தார் பை கொண்ட பாம்பனையோடும் பண்டன்று பட்டினம் காப்பே. பண்டு அன்று பட்டினம் காப்பே, பண்டுன்றே மலையாளத்தை தான், பண்டன்று பழைய மாதிரிலாம் கிடையாதுப்பா, இப்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாறி போயாச்சு. வயசானவெல்லாம் சொல்ல எங்க காலம் மாதிரிலாம் இப்ப அதெல்லாம் ஒரு காலம், எல்லாம் மாறி போச்சு, ஊரே மாறி போயிடுச்சு, இப்படி இருந்த ஊரு எல்லாம் மாறி போயிடுது, ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது வீடு தெரிய மாட்டேங்க, எல்லாம் அதோட அடையாளங்கள்லாம் மாறி போயிடுது அப்படின்றோம் இல்லையா. அந்த மாதிரி ஆழ்வார் சொல்றார், பண்டன்று பட்டினம் காப்பே. இது வந்து ஏதோ முன்னாடினா ஏதோ நான் வந்து தலையெழுத்தேன்னு உட்கார்ந்துட்டு இருந்தேன், எனக்கு வேற வழி இல்லாம சரீரத்தை நான் உட்கார்ந்துட்டு இருந்தேன், நான் ஆத்மா சரீரத்தை உட்கார்ந்துட்டு இருந்தேன், சரி ஏதோ கிடைச்சிருக்கேன் நான் பாட்டுக்கு, இல்லை என்னெல்லாம் சுகமோ துக்கமோ லாபமோ நஷ்டமோ அத்தை சென்று அங்கேயே கிடந்தேன். அப்ப நீயும் ஜாலியா கூட ஒன்று கொடுத்து நடத்திட்டு இருந்தாய், இந்த சரீரத்தை நம்ம மட்டும் இல்ல நினைச்சிருக்கோம், என் சரீரம்னா நிறைய கிருமிகள்லாம் கூட உட்கார்ந்து இருமல் வலி நிறைய சொல்றோம் இல்லையா, கிருமி போஷனம் தான் இருக்கு, எல்லா கிருமிகள்லாம் ஒரு பக்கம் உட்காந்து, பாக்டீரியா வைரஸ் கையில பாக்டீரியா உட்காந்து எல்லாம் உட்காந்து அவாவ டிராவல் பண்ணிட்டுதான் இருக்கு நம்மளோட, நம்ம தனியா அப்படியே அவாடானா இல்ல, அழுக்குடம்பு எச்சில் வாய் மல மூத்திர மாமிச பிண்டம் ஆகாடுறோம் இல்லையா, உள்ள ஒரு பக்கம் மாமிச சம்பந்தம்ண்டு, ஒரு பக்கம் மூத்தறது சுமந்துட்டு, கேட்கறது கன்றாவியா இருக்கான வழி இல்லை, மலத்தெல்லாம் சுமந்துட்டு இப்படிதான் அலைஞ்சிட்டு இருக்கோம். நான் அங்க போனேன் இங்க போனேன் அப்படின்றது, ஒரு பக்கம் மலம் ரெடியா இருக்கான், ரைட் ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு நிக்கிறது, இன்னொரு பக்கம் மூத்த ஐ எம் ரெடி அப்படின்னு டேங்க்ஸ் இல்ல பாய் நிக்கிறது, கேல் பிளாடெல்லாம் ஃபில்லா ஜம்னு நிக்கிறது, இன்னொரு பக்கம் இருமல் சளி மாமிசம் எலும்பு எல்லாம் அங்க இதுக்கு மேல இந்த கிருமிகள்லாம் அப்படி ஜாலியா அப்படி உக்காந்துட்டு நானும் வரேன் உங்களோட அப்படின்னு வரலாம். இவா இல்லாமல் பிராரப்த கர்மா எல்லாம் உள்ள வியாதிகளா உட்கார்ந்து இருக்காள். இந்த வியாதிகள் எப்படி வர்றதுன்னா, நெய்க்குடத்தை பற்றி ஏறும் எறும்புகள் போல், இன்னும் அழகான வார்த்தை பாருங்க, ஒரு நெய் குடம் இருக்கு நல்லா ஜம்மன நெய் இருக்கு, அது நெய் வாசம் வந்துருந்தா முதல்ல ஒரு எறும்பு போகும், அது ஒன்று பாய் சாப்பிட்டு அப்பாடான்னு போகாது, அது சும்மா நல்லா இருக்கு கரட்டலைனா வருமா, நெய்க்குடத்தை பற்றி ஏறும் எறும்புகள் போல் நிறந்து. அப்படி ஓனா ஏறிந்த எறும்பு மொய்க்கிறதுன்னு இல்லையா, அந்த மாதிரி வியாதிகள் எஸ் சார் அப்படி லைன்ல நிக்கிறோம். இந்த ரிபப்ளிக் டே பரேடு மாதிரி ஓவனா அப்படி போடுறோம் லைனா, அந்த மாதிரி ஜம்முன்னு வரலாம். லேசா அப்படி வரும், ஒரு மழை அடிக்கும், மழை அடிச்சா முதல்ல ஒரு தும்மல் வரும், மழை வந்துடுத்து தும்மல் வந்துடுத்துன்னு, பின்னாடி சை ஜலதோஷம் எட்டி பார்க்கும், பின்னாடி இருமல் எட்டி பார்க்கும், அப்புறம் தொண்டை பண்ணி எட்டி பார்க்கும், அப்புறம் உடம்பு களைச்சி போகும், அப்புறம் ஜுரம் வந்துடும், அப்புறம் டாக்டரை பார்க்கணும். நெய்க்குடத்தை பற்றி ஏறும் எறும்புகள் போல் லைனா ஓவனா டக் 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 லைன்ல. நம்ம பின்னாடி யார் லைன்ல இருக்காங்க, உன் பின்னாடி யாருக்கா, யாருமே இல்லை இல்லை, நிறைய லைன் ஜாதிகள் லைன்ல நிக்கிறதா, ஆ ஒன்று வேலை முடிஞ்சுதா நான் வரேன், இது ஒவ்வொன்றா அப்படி கை தூக்கி விடுறதான். இந்த எறும்புகள் எல்லாம் வழிகாட்டும், ஏதாவது திரும்பி போச்சுன்னா எப்படி அப்படியே இந்த ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட்ல கட் பண்ணி ரைட்ல கட் பண்ணி க்ளீனா சொல்லி கொடுக்கும். அந்த மாதிரி இந்த வியாதிகள் ஒவ்வொன்றா 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 டாக்டர் அப்படிதான் சொல்றா, இதுலயும் அது வந்தது அதுலயும் அது வந்தது அதுலயும் அது வந்தது இப்படி லைனா. அந்த மாதிரி பிராரப்த கர்மானுரூபமா இந்த வியாதிகள்லாம் அப்படி வரிசையில நிக்கிறதா, நெய்க்குடத்தை பற்றி ஏறும் எறும்புகள் போல். வயசாக வயசாக வியாதிகள் வரும், சின்ன வயசுல சொல்லாது அம்மை தடுப்பு ஊசி போடணும், அதை போடணும், ஆறாம் மாசம் ஆயிடுது சொல்ல பூஸ்டர்ன்ற குழந்தைகளுக்குலாம், எனக்கு தெரிஞ்சு முன்னாடி எஸ்எம்எஸ் பூஸ்டர்னு சொல்லுவா, டாப் அப் பூஸ்டர் தான் சொல்லுவா, குழந்தைகள் இன்ஜெக்ஷனே பூஸ்டர்னு போயிரு, இந்த வியாதி வரப்படாது அந்த வியாதி வரப்படாது, அது போடும்போதே சொல்லிடுறா இதெல்லாம் போட்டால் இந்த மாதிரி சைட் எஃபெக்ட் வரும் பயப்படாதீங்கோ, சைட் எஃபெக்ட் வரணும்னா ஏன் போடணும் தெரிய மாட்டேங்குது. ஆனால் லைனா நிக்கிற நெய்க்குடத்தை பற்றி ஏறும் எறும்புகள் போல் நிறந்து எங்கும் கை கொண்டு நிற்கின்ற நோய்கள் ஒவ்வொன்றும் பிடிச்சு நிக்கிறதா, மனித சங்கிலி போராட்டம்ன்றோம் இல்லையா, அந்த மாதிரி லைனா அப்படி பிடிச்சு நிக்கிறதான். ஆ நீ நான் நீ நான் நீ நான், ஏதோ இந்த சரீரத்தை மட்டும் நினைக்க வேண்டாம், எத்தனை சரீரத்துல இருந்தோமோ அத்தனை சரீரத்திலையும் அவ பிடிச்சு வந்துட்டு இருக்கா. மீனா இருக்கும்போது வியாதி உண்டு, குரங்கா இருக்கும்போது வியாதி உண்டு, நாயா இருக்கும்போது வியாதி உண்டு, வியாதின்றது அப்படியே ஆனந்தமா இருந்துட்டே இருக்க, நம்ம கூட ஆத்ம பந்து மாதிரி கூடவே ஒட்டிண்டு வரதான், மற்றவாள்லாம் வராளோ இல்லையோ தெரியல, அப்பா அம்மா பந்துக்கள், மாதா நாஸ்தி பிதா நாஸ்தி நாஸ்தி பந்து சகோதரக அர்த்தம் நாஸ்தி கிரகம் நாஸ்தி தஸ்மா ஜாகிரத ஜாகிரத, வியாதி நாஸ்தி டயர்ட்னஸ் நாஸ்தி அப்படி சொல்ல முடியறதா, அப்படி வந்தா டயர்டா தான் இருக்கு, படுத்தா தேவையா தான் தோன்றது, ரொம்ப நேரம் படுத்தாலும் உடம்பு வலிக்கிறது, எழுந்தாலும் கலப்பா இருக்கு, மிளக ஆழ்வார் அன்னைக்கு நெய்க்குடத்தை பற்றி ஏறும் எறும்புகள் போல் நிறந்து எங்கும் பறந்து எல்லா பக்கம் அப்படி மொய்க்கிறதா, படுத்து எடுக்கிறதா, பக்கவாதம் வந்துடுத்த பக்தத்திரிக்கு கை இழுக்கிறது, கால ரெண்டு இருக்கிறதே ரெண்டு கை ரெண்டு கால், ஏதோ பெருமாள் மாதிரி ஒரு நாலு கை இருந்தா ஒரு கை போனா நீ மூணு கையை அட்ஜஸ்ட் பண்ணிக்க, அதுக்கும் வழிகள் இருக்கிறதே ரெண்டு காலம் இருக்கிறதே ரெண்டு, மதுரை ஒண்ணு இப்படி இழுத்துன்னு என்ன பண்ண முடியும், பாயும் வலிக்கிறது, அப்ப என்ன பண்ண முடியும், ஒன்னும் பண்ண முடியாது இல்லையா, அப்ப சமமா தானே இருக்கு வலிக்கிறது, நம்ம காரியங்களை பண்ண முடியல, சமப்பட வேண்டி இருக்கு. நெய்க்குடத்தை பற்றி ஏறும் எறும்புகள் போல் நிறந்தெங்கும் கை கொண்டு நிற்கின்ற நோய்கள் ஏ வியாதிகளே காலம் பெற உய்யப்போவியும் சீக்கிரம் ஓடி போயிடுங்கும், நம்மளோட சொல்ல முடியாத இருமல் வந்தா சீக்கிரம் ஓடி போயிடு, அந்த தைரியம் வேணுமே, இருவாங்க அப்படி இருமிட்டு உடனே சரி டாக்டரை பார்க்கலாம், அதை மருந்து சாப்பிடலாம், ஆவி பிடிக்கலாம், உடனே ட்ரீட்மெண்ட் தானே பிளான் பண்ணும், போடு அப்படி யாராவது மிரட்டிருக்கலா, கொஞ்சம் லேசா ஜுரம் வர கொஞ்சம் கனகனான் இருந்தாலே உடனே அவ்வளவுதான் மருந்து போட்டு தேவையே படுவோம், பாராசிட்டமால் போட்டுதான் தேவை, முதல்ல எங்கடா போய் விடுறோம்னா பாராசிட்டமால் காலில் தானே விடுறோம், பத்தனாபுர காலிலேயே போய் விடுறோம் இல்லையா, வந்துடுத்து பாராசிட்டமால போடு விக்ஸாக்ஷன் ஏதோ ஒன்று போட்டுடு, அபாடான அதை தான் பிடிச்சிட்டு ஜீவிக்க நினைக்கிற மொழிய பத்மநாபான் அவன் கால தோணது இல்லையா, ஆழ்வார் சொல்றார் காலம் பெற உய்யப்போமி, காலம் பெறதுன்னா ஓடி போயிடு உடனே போயிடு அப்படின்னு சார், ஏன்னு கேட்டா நோய்கள் கேட்டுதான், அவசரம்லாம் ஒண்ணும் இல்லப்பா, பொறுமையா பைக்கிறேனே, எனக்குன்னு ஒரு டியூரேஷன் டைம் எல்லாம் கொடுத்து ஒரு வாரண்டி பீரியட் எல்லாம் உண்டு, இந்த வியாதி இவ்வளவு நாள் இவ்வளவு நேரம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இதெல்லாம் அவ்வளவு டாக்டர் சொல்றா இல்லையா, ஒரு வாரம் இருக்கும் இந்த கோல்டுக்கு எல்லாம் சொல்லுவான், கிஃப்ட் ஈட்டர் ஒன் வீக் அதர்வைஸ் செவன் டேஸ் அப்படின்னு, அவன் ரெண்டும் ஒண்ணுதான், மருந்து சாப்பிட்டா ஒரு வாரம் மருந்து சாப்பிடலாம் ஏழு நாள் அவ்வளவுதான், அதாவது ஒவ்வொன்றும் ஒரு வாரண்டி பீரியட்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை ட்ரீட் பண்ண முடியாதோன்னு, அதனால அந்த வியாதிகள் சொல்லித்தான் அதெல்லாம் கிடையாது, எனக்குன்னு ஒரு வாரண்டி பீரியட் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு நான் போக முடியாது, என்னுடைய தர்மம்னு ஒன்னு இருக்கு அப்படின்னு தான் பெரியார் சொல்றேன், நல்ல வேண்டிக்கு சொல்றேன் கேட்டுக்கோ, நீ நினைக்கிற மாதிரி முன்ன மாதிரி ஒரு வாரம் ஒரு பத்து நாள் இப்படி ஜாலியா இருந்துட்டும் சௌகரியமா வந்துட்டு அப்படி செட்டில் ஆகலாம் நினைக்காத. ஏன் அப்படின்னு தான் உடனே அவர் சொல்றார், மெய்கொண்டு வந்து புகுந்து வேத பிரானார் கிடந்தார். வேதம் சொல்லும்படியான பிரான், ஆனந்தமான பிரபு மெய்கொண்டு வந்து புகுந்து அவர் பார்த்தார். ஏதோ கிருஷ்ணா ராமா கோவிந்தான் சொல்லிட்டு இருக்கான், அப்ப சஸ்தங்கம்லாம் அட்டன் பண்றான், என் கோவிலுக்கெல்லாம் வந்துட்டே இருக்கான். அவனுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது, எனக்கு அவன் அதை விட ரொம்ப பிடிச்சு போயிடுது. அவன் டெய்லி டெய்லி வந்து 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 எனக்காக சிரமப்படுறத விட நான் அவன் கூட போய் இருந்துட்டா அவனுக்கு சிரமம் குறையுமே. அவர் வந்துட்டான், டெய்லி அவரை பார்க்கிறோம், இத்தனை மணிக்கு பார்க்கணும் கிளம்புறோம், அசந்தர்ப்பமா போக முடியல, ஏதோ நடக்கிறது, என்னடா நீ பத்மநாபர் பார்க்கையே ஒரு துக்கம் வருதோன்னு பெருமாள் பார்க்கறான். சரி ரொம்ப துக்கப்படுறான், சரி இனிமேல் அவன் கூட நான் இருக்கேன்னு கிளம்பி வந்துடுறான். அப்படித்தானே திவாகர முனிக்கிட்ட வந்துட்டான், அப்படித்தானே வந்தார். அவர் பாட்டுக்கு பக்தி தியானம் சாழ கிராம பூஜை தானே பண்ணிட்டு இருந்தார் திவாகரமணி துவாரகையில். அப்படி பண்ணிட்டே இருந்தார், சௌக்கியமா பெருமாள் பார்த்தார், ரொம்ப அழகா பூஜை பண்ணா, நேரடியா நானே போய் அனுபவிக்கிறேன்னு சின்ன குழந்தையா வந்துட்டாரா இல்லையா. அப்ப பிரபு வந்துட்டாராம், மெய்கொண்டு வந்து புகுந்து வந்து புகுந்துட்டாரா, என் சரீரத்தை தன்னுடைய திவ்ய தேசமாக அபிமானிச்சுண்டு. அபிமானிக்கணும் இல்லையா, யாராத்துக்குள்ள நுழைவோம், நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவாத்துக்குள்ள தான் நுழைவோம். அவர் ரொம்பவே பிடிச்சு போயிடுது அப்படின்னா அவாத்துல எந்த ரூம்ல வேணா சுதந்திரமா நுழைவோம், கேட்டு கேட்டு நுழைய வேண்டாம் இல்லையா, கேட்டு கேட்டு நுழைய வேண்டாம் இல்லையா, யாராவது வரலாமா, என்ன உங்காத்துக்கு வருது கேட்கணுமா அப்படின்னு. உன்னுடைய வீடு தானே, டெய்லியே வந்து குழந்தை உள்ள வந்து காணி போயிடுச்சு, அப்பா உள்ள வரட்டுமா, அம்மா அடியேன் உள்ள வரலாமா அப்படின்னு கேட்கணுமா, என்னடா முட்டாள்தனமா பேசி ஓ வீட்டில் உள்ள வாடா அப்படின்னு இல்லையா. அந்த மாதிரி அந்த உரிமை, அந்த மாதிரி சுவாமி அபிமானிச்சுட்டாங்க. சத்தங்க நாமஜபம் கேட்கணும் வச்சுக்கோங்களேன், சத்தங்கம் பேசிட்டு இருக்கோம் வச்சுக்கோங்களேன், கேட்டுட்டு இருக்கோம் வச்சுக்கோங்களேன், பாராயணம் பண்றோம், கோவிலுக்கு போறோம், பஜனை பண்றோம், இதெல்லாம் பார்த்து 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 பகவான் இந்த சரீரத்து மேல அபிமானம் கொடுத்தார். நமக்கு ஒரு அபிமானம் இருக்குது என் சரீரம்னு, சுவாமிக்கு ஒரு அபிமானம் வந்துடுறோம். அதனாலதானே குருவனுடைய சரீரத்துக்குள்ள காட்சி கொடுத்தேன். சுவாமி பார்த்தாருங்க, அவ்வளவு அழகா ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன்னு சொல்லிட்டே இருக்காங்க பய அப்படின்னு சொல்லி, அஞ்சு மாசம் தபசு பண்ண குழந்தையுடைய ஹிருதயத்துல ஆறாவது மாசம் வந்துட்டாரா இல்லையா, பிரத்யக்ஷமா வந்துட்டார். அப்படியும் பார்க்கல, வெளியில நிக்கிறார் சுவாமி, உள்ளையும் காட்சி வெள்ளையும் காட்சி, உள்ளையும் உள்ளும் புறமுமாக. நமக்கு வெளில பார்த்து கண்ண முடியும், உள்ள வேற எதுவும் தெரியாது, வெளியில பார்த்த பத்மநாள் உள்ள தெரிய மாட்டேங்கிறார். பத்மநாள் தியானம் பண்ணா அப்படி கண்ணை மூடினா போத்தி மேல்சாந்தி கீழ்சாந்தி அங்க தாழ இறங்கட்டும்னு சொல்றவா லைன்ல வந்துட்டு, அப்புறம் கடைசியில பத்மநாபுரத்துல டைம் ஆகிட்டு நம்ம எழுந்து போயிடும். அவ்வளவுதான் தியானம் பண்ணாலும் உட்காந்து நேரம் உட்காந்தும் நேரடியா பத்மநாபர் திருக்கைகள் திருக்கண்கள் திருமுடி அப்படின்னு தெரியறதா இல்லையே, சுத்தி இருக்கவாள்லாம் பார்த்து ரவுண்ட் அடிச்சுட்டு சரீரத்தினாலையும் அவன் நடிக்கும் மனசினாலையும் அவன் நடிக்கும் எல்லாம் பண்ணிட்டு அதுக்குள்ள பார்த்தா நேரம் நேரம் முடிஞ்சு போயிடுறது, அப்புறம் தூங்கி போயிடும். அவ்வளவுதான் துருவன் அவ்வளவழகா அபிமானிச்சுட்டானா, சுவாமி உள்ள வந்து நின்றுட்டாராம், வந்து புகுந்து உள்ள நுழைஞ்சுட்டாரு இல்லையா. பிரபு ரொம்ப நாளா உள்ளதான் இருக்க, ஆனா அவனுக்கு தெரியலையா, அதனால வந்து புகுந்து அப்படின்ற ராமஜபம் பண்ண பண்ண பக்தி பண்ண பண்ண தியானம் பண்ண 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 மெய்கொண்டு வந்து புகுந்து வேத பிரானார் கிடந்தார், உள்ள வந்துட்டான் அவாடான். வர வேண்டாமா, இது என்னுடைய சரீரம், நான் அபிமானிக்கணும். திரௌபதி ரெண்டு கையும் விட்டா இல்லையா, கிருஷ்ணா இது உன் சரீரம், தன் அபிமானத்தை விட்ட ஐயோ இது என் சரீரமாச்சு, அவன் வந்து ரட்சிச்சுட்டான். தன் சரீரம் அபிமானத்தை தான் வாக்குவாதம் பண்ணான், தன் சரீரம் அபிமானத்தினாலதான் வஸ்திரத்தை பிடிச்சிருந்தான். கிருஷ்ணா இது உன்னுடைய சொத்துன்னு ரெண்டு கைய விட்ட அடுத்து ஓடி அவன் கூட பிடிச்சிருந்தான். ஐயோ விட்டா 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 இருக்க, நான் பிடிச்சிருக்கேன் நான் பிடிச்சிருக்கேன், எல்லாரும் நினைச்சிருக்க எங்கேயோ வந்ததுன்னு. கிருஷ்ணன் வந்து பிடிச்சி நிக்கிறான், அவன் மானத்தோட சேர்ந்து வஸ்திரத்தை பிடிச்சிட்டு மானத்தை கையில தாங்கிட்டு வஸ்திரத்தை பிடிச்சிட்டு அவன் அப்படியே வஸ்திரத்தை பிடிச்சிட்டே நிக்கிறான். பிரபு நிக்கிறான் வயசானவா, டக்கு வஸ்திரம் டக்குன்னு வெளியில பிடிச்சு போக தெரியுமா, ரொம்ப முடியாம இருக்க ஆத்துல வயசானவா, அவள் எங்கேயும் பாத்ரூம் வயசு போறோம், வயசானவா தான் இப்படி வஸ்திரம் அழுவுறது பிடிக்கிறதுக்கு அவள் கையில பலம் இல்லை, அவளையும் பிடிச்சிட்டு வஸ்திரத்தையும் பிடிச்சு நிற்போம், வஸ்திரத்தை விட்டு தொடங்க வேண்டியதானே, விட மாட்டேங்கிறோம் இல்லையா. ஐயோ அவமானம், அவளுக்கு போதனே இல்லை, போதன் இருந்தா கூட போதனையே இல்லை, ரைட்டா, சுயப்பிரஜையே இல்லை, சரி போ அப்படியே நிக்க வைக்க முடியறதா இல்லையே. அப்ப நமக்கு அந்த சரீரத்துக்கு அவ்வளவுதான் அபிமானம், என்னோட அம்மா என்னோட அப்பா அப்படின்னா ஓரளவுக்கு தானே, அப்ப கிருஷ்ணனுக்கு அபிமானம் வச்சு அப்படி ஒரு அந்த அபிமானத்தை தான் ஓடி வந்தான் கிருஷ்ணன். ஐயோ அவருக்கு அபிமானம் வந்துருத்தா என்ன பண்றது நானு, ஐயோ எவ்வளவு பெரிய கஷ்டம். ஏன்னா அவ சரீரத்தை ஆரம்பத்தை சிருஷ்டிச்சு இப்படி எல்லாம் பண்ணதே சுவாமி, அங்குலம் அங்குலமாக அவன் தான் டிசைன் பண்றான் சரீரத்தை. மங்குல 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 மங்குலமா ஸ்திரீ சரீரம் புருஷரீரம் டிசைன் பண்றது சுவாமி. அத்தனை டிசைன் பண்றான், நாய் சரீரம் இப்படி, பெண் சரீரம் இப்படி, குரங்கு சரீரம் இப்படின்னு இத்தனை டிசைன் பண்றான். அச்சுச்சோ என் சரீரம் இப்ப நம்ம மாத்து நம்ம மொபைல் எடுத்து இறக்கி நடனம் ஜெயிச்சா ஏய் அப்படின்னு இல்லையா, எப்படி இருக்கும் ஐயோ என் மொபைல் அப்படின்னு இல்லையா, பகர்றதோட நடனம் ஜெயிச்சானா அப்படி தேய்க்கிறா அப்படின்னு. யார்கிட்ட மொபைல கொடுக்கறது ரொம்ப யோசிப்போம், யார்கிட்ட கொடுத்தா ஒழுங்கா வைப்பாலும் அவகிட்டதான் கொடுப்போம், யார்கிட்ட கொடுத்து கொடுத்து பத்திரமா வையும்னு சொல்ல மாட்டோம், ரொம்ப வேண்டப்பட்டவளை பார்த்து இந்த ஜாக்கிரதையா வை அப்படின்னு. அப்ப ஒரு அச்சேதனமானதுதானே அது, அந்த அச்சேதனம் நமக்கு உபயோகமா இருக்கு. நாம அபிமானம் வச்ச காரணத்தினாலே ஜாக்கிரதை படுத்திக்கணும். இந்த சரீரமும் அச்சேதனம் தான், ஆனா இந்த சரீரத்தை கிருஷ்ண சொத்துன்னு அவ அபிமானிச்ச உடனே கிருஷ்ணன் வந்து காப்பாத்திட்டான். நம்முடையதுன்னு அபிமானிக்கிற வரைக்கும் அதுக்கு துக்கம் இருக்கு, போராட்டம் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு, கவலைகள் இருக்கு, காப்பாத்துறது பெரிய டென்ஷன். அவனோடதுன்னு அந்த ஒரு டென்ஷனை கொடுத்துட்டோம்னா அதெல்லாம் அவன் பார்த்துப்பான் அப்போதுலேருந்து. அதுக்கப்புறம் திரௌபதி போட யாரும் அவுக்கவே இல்லை, அதுக்கப்புறம் அவர் மாதிரி சந்தர்ப்பமே வரல. இப்பயா திரௌபதி குளிக்கும் போது கிருஷ்ணனுடைய புடவை முன்னா இழுத்தான், இன்னும் சொல்லி ஓடி பிடிச்சிக்கான புடவையை பகவான். திரௌபதி கடை பெருக்கிற அந்த புடவை பிடிச்சிருக்கா, இல்ல நீ புடவையை பிடிச்சிட்டு இருந்தா கிருஷ்ணான்னு கூப்பிட்டா பயந்தே போயிட்டேன், ஏதோ ஆத்திர அவசரம் யாரோ புடவையை உருவுறாலும் பிடிக்க வந்துட்டேன். கிருஷ்ணா நான் என் புடவை எடுத்து நான் சொரிகினேன்டா வீட்டு வேலை செய்யறதுக்காகடா, அப்படியா பயந்தே போயிட்டேன். நீ அன்னைக்கு பதறின பதில் நான் பதறிண்டே இருக்கேன், அன்னிலேருந்து இவன் பதறிட்டு இருக்கானோ அன்னைக்கு ஒரே ஒரு தடவைதான் அவ பதறினான், சக்கரதேவ பிரபன்னாயர் ஒரே ஒரு தடவை அவ பதறினான். அன்னிலேருந்து கிருஷ்ணனுக்கு டென்ஷன் ஆயிடுதான், திரௌபதினாலே டென்ஷன் தான் கிருஷ்ணனுக்கு, புடவை 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 பார்த்தாலே டென்ஷன் ஆகா திரௌபதி அப்படின்ற ருக்மன் என்ன என் புடவை பார்த்து திரௌபதின்னு இல்ல இல்ல, புடவையை பார்த்தாலே திரௌபதி ஸ்மரணதான் வருது எனக்கு, எனக்கு எதாவது புடவை வாங்கி தரலா அப்படின்னு சத்தியபாமா ஒரு நாள் கிருஷ்ணனை பார்த்து. அதான் 1000 புடவை இருக்கியா எல்லாம் சொல்லுங்க, திரௌபதி மட்டும் தண்டனா கொடுத்தேல நான் அவ்வளவா கேட்ட, இப்ப 2 புடவை 3 புடவை வாங்கி தரப்படாதான் பெருமாள், திரௌபதி மட்டும் பேசாது டென்ஷன் ஆயிடுறது அப்படின்றா. அப்ப தன்னுடைய சரீரம்ன்ற அபிமானத்தை விட்ட உடனே அப்ப வஸ்திரம் கிடைக்கணும்னா மத்த எல்லாம் கிடைக்காதா, இப்ப சரீரத்துக்கு தான் இவ்வளவு போராடுறோம், காத்தளவு இது கொடுக்கணும், மத்தியானம் இதை கொடுக்கணும், ராத்திரி இதை கொடுக்கணும், நிறைய வெரைட்டி வெரைட்டி என்ன போல நினைச்ச ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொன்று கொடுக்க வேண்டியிருக்குது, காமம் போக்யம் போகம் எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கோம், இதெல்லாம் கிடைக்கலாம் எப்படா இது அவன் சரீரம்னு விட்டுட்டா போதுமா. வேத பிரானார் கிடந்தார் மெய்கொண்டு வந்து புகுந்து வேத பிரானார் கிடந்தார் வந்து கிடைக்கணாப்பா, நானா சொல்ல அவனாதான் வந்துட்டான், சும்மா வந்து படுத்துக்கலையா, பை கொண்ட பாம்பனையோடும் பாம்பையும் கொண்டு வந்துட்டான் படுத்துக்கிறது. இப்ப அவருக்கு பெட்டு வேணும் இல்லையா, நம்ம மாதிரி யாராவது கெஸ்ட் வரானா அவளுக்கு வேண்டியது அவளே கொண்டு அவ்வளவு சௌகரியமா இருக்கும், பெட் எல்லாம் கொண்டு வந்துட்டோம் உங்களுக்கு ஒண்ணும் வேண்டாம், நான் சும்மா தங்கிந்தா போதும், நீங்க தங்குறது இடம் மட்டும் கொடுத்தா போதும் மத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படி விட்டாருனா எவ்வளவு சௌகரியமா இருக்கும். அந்த மாதிரி சுவாமி வந்துட்டாராம், பை கொண்ட பாம்பனையோடும் வேத பிரானார் கிடந்த பை கொண்ட பாம்பனையோடும் பத்மநாபர் தானே வந்து அனந்தபுரத்துல படுத்துண்டா, நம்ம யாரும் தவம் பண்ணி இங்க சுவாமி வந்து படுத்துக்கணும் அப்படின்னு யாரும் கேட்ட மாதிரி இல்லையே, யாரும் கேட்டாம எனக்கு தெரிஞ்சு பத்மநாப வைபவத்துல அந்த மாதிரி யாரும் பகவான் வந்து இங்க காட்சி கொடுக்கணும்னு யாரும் கேட்கவே இல்லை. ஸ்ரீரங்கத்திலேயாவது ராஜா சோழராசன் ஒருத்தன் பகவான் இங்க வந்து பிரசன்னமாகணும்னு கேட்டான் பிரார்த்திச்சுட்டான், அதனால விபீஷணனுக்கு பகவான் மயக்கத்தை கொடுத்து அங்க வச்சார் அப்படின்னு ஒரு சரித்திர புராணம் இருக்கு. பத்மநாபர் அப்படி யாரும் இங்க தபசு பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சு இல்லவே இல்லை, அது பாடு காடாத்தான் இருந்தது. பத்மநாபனே சங்கல்பிதம் பண்ணிட்டு ஓடி வந்துட்டான், வந்து மெய்கொண்டு வந்து புகுந்து புகுந்து வேதப்பிரானார் கிடந்த பை கொண்ட பாம்பனையோடும் அவரா ஓடி வந்து புகுந்துட்டாராம் வேத பிரானார், வேதம் சொல்லும்படியான முழுமுதல் கடவுள் ஆதி மூலம்னு கஜேந்திரன் கூட்டானே அவன் வந்துட்டானா, வேத பிரானார் கிடந்த பை கொண்ட பாம்பனையோடும் அவர் எங்கடா வந்து படுத்துட்டார்னா என் சரீரத்துல வந்து படுத்துட்டார், என் சரீரத்தை அவர் அபிமானிச்சுட்டார், இது அவருடைய சொத்து, இது என்னுடைய திவ்ய தேசம்னு சுவாமி அபிமானிச்சுட்டானா, எல்லாரும் திவ்ய தேசம் போய் பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னா ஆழ்வாருடைய சரீரத்தை சுவாமி இது என்னுடைய உத்தமமான திவ்ய தேசம், மற்ற திவ்ய தேசத்தை கூட எல்லாரும் வந்துட்டு போயிட்டு இருப்பாளாம், இந்த திவ்ய தேசத்துல அவனை தவிர யாரும் உள்ள வர முடியாத, அதனால பண்டன்று பட்டினம் காப்பே. இப்ப இன்சூர் பண்ணியாச்சுவா, முன்னாடி இன்சூரன்ஸ் இல்லாம இருந்தது, இப்ப ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா முதல்ல இன்சூரன்ஸ் காரணம் பயப்படுவோம், வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருக்கா இல்லையா பேப்பர் இருக்கான்னு பார்ப்போம், இன்சூரன்ஸ் இருக்குன்னா அவனுக்கு தலைவலி, இன்சூரன்ஸ் எல்லாம் அவனுக்கு டென்ஷனே கிடையாது, இன்சூரன்ஸ் இல்லதா அபாரா அப்படின்னு. அந்த மாதிரி அவர் சொல்றாரு, இந்த சரீரத்தை நான் இன்சூர் பண்ணிட்டேன், கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு பிரீமியம் கட்டி இன்சூர் பண்ணி வச்சிருக்கேன். அவர் எடுத்துட்டார், அப்பப்ப டெய்லி பிரீமியம் கட்டின்னு இருக்கு, எவ்வளவுன்னு தெரியல, அவா கட்டுறா டெய்லி ஏதோ ஒரு பிரீமியம், கிருஷ்ணா ராமா வராகா நரசிம்மா கோவிந்தா மாதவா ராமானுஜா அப்படின்னு சொல்லி ஒரு பிரீமியம் கட்டிட்டு இருக்கு, ஒவ்வொரு பிரீமியத்துக்கு வேலை ஜாஸ்தி உண்டு. பேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுமினே, அப்ப அந்த ஒவ்வொன்றும் பிரீமியம் சகசராம சொல்லிட்டு அவ்வளவு பிரீமியம் கட்டிட்டு சேர்த்து வச்சு, அவ்வளவு பிரீமியம் கட்டிட்டே இருந்தா மெச்சூரிட்டி ஆகாம எல்லாம் கிடைக்கணும், மோட்சம் வரைக்கும் கிடைக்குமா, கட்ட 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 கூடவே வந்து அதுக்கு போனஸ் எல்லாம் வேற கொடுத்துருப்பா, மாசா மாசம் அப்படி ஒரு பிரீமியம் இருக்கு கொடுக்க, கட்ட 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 மாசா மாசமும் பிரயோஜனம் உண்டு, சேமிச்சுட்டே இருக்கலாம், கடைசியில மோட்ச பரியந்தம் வரைக்கும் தர்மார்த்த காம மோட்சம் சகலவிதமும் தரக்கூடியதான ஒரு வஸ்து பகவன் நாம சங்கீர்த்தம். அதனால ஆழ்வார் சொல்றார், நோய்களே உய்யப்போவின், காலம் பெற உய்யப்போவின், இன்னும் கொஞ்ச நாள் நீ வாழணும்னு ஆசைப்பட்டேன்னா என் சரீரத்தை விட்டு கிளம்பிடு, என் சரீரத்தை விட்டு கிளம்பிடு, அப்பதான் நீ ஜீவிக்க முடியும். வேதப்பிரானார் வந்து புகுந்து கிடந்தார், பாடான் வந்து கிடந்திருக்கார், பண்டன்று பட்டினம் காப்பே, இந்த ஒன்பது வாயில் பட்டணம், இந்த ஒன்பது வாயில் பட்டணத்திலே பிரபு வந்து படுத்துட்டான், பிரபு வந்து படுத்துட்டான், இப்ப 1,00,000 கோடி சொத்து இருக்கு, பத்மநாபர் சொத்துன்றதால கொஞ்சம் அமைதியா இருக்கா, வேற யாருடைய மனுஷன் வீட்டுல அந்த மாதிரி 1,00,000 கோடி இருக்குன்னா அந்த வீடு இருக்கிற அடையாளம் தனியாம போயிருக்கும், வீடே காணாம போயிருக்கும், அவாடே காணாம போயிருப்பா, சுத்தியோட எல்லாம் வளர்ச்சி இருந்து எடுத்திருப்பாங்க, பத்மநாபர் சொத்துன்றதுனால ரொம்ப ஜாகிரதையா எவ்வளவு நிதானமா இருக்கா, சென்ட்ரல் கவர்மெண்டோ ஸ்டேட் கவர்மெண்டோ யாரா இருந்தாலும் பார்த்தவா எழுதினவா எல்லாருமே பார்த்து பார்த்தா ஜாகிரதை 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 ஜாகிரதைன்னு இருக்காங்க, ஏண்டானா பண்டன்று பட்டினம் காத்து, முன்னாடி பத்மநாபர் தீமேனு இருந்தார், 1,00,000 கோடி கிடைச்சா ஒரு சை செக்யூரிட்டி அடிச்சுதான் இருக்கு, யாரை பார்த்தாலும் டெரரிஸ்ட் மாதிரியே பார்க்கலாம், ஃபைட்ல இப்படி இறங்கி வந்தோம்னா டெரரிஸ்ட் மாதிரியே நம்மளை பார்க்கலாம், நம்ம ஸ்கேன் பார்க்கிற பார்வையே இங்க வெளியூர்லயும் வந்திருக்கானா வெளிநாட்டிலயும் வந்திருக்கானா டெரரிஸ்டானே பார்க்கலாம், பண்டன்று பட்டினம் காப்பி, இப்ப ஊரோட ஸ்திதியே வேற, ஏண்டானா அது பத்மநாபத்தினுடைய பிரபாவத்தை காட்டிட்டார், பத்மநாப பிரபாவத்துல ஒரு துளியை காட்டிட்டார், அதுக்கு பண்டன்று பட்டினம் காப்பே. அதுபோல பகவான் தன்னுடைய சரீரத்துல பிரபாவத்தை காட்டினார், என்ன பிரபாவம்னா என்ன நாமஜபம் பண்ண வச்சுட்டாரே அதுவே பிரபாவம் தான், நாமஜபம் பிறந்தவன்னு பண்ணலையே 2 வயசுல பண்ணலையே, ஏதோ பகவானே தன்னுடைய கிருபையினாலே ஒரு சத்குரு கிருபையினாலே அனந்தபுரத்தை வாழ வச்சு இப்படி ஒவ்வொன்னா பண்ண வச்சு பண்ண வச்சு பண்ண வச்சு அவனுடைய பிரபாவத்தினுடைய ஒரு துளி தான் நாமஜபம் நம்ம ஜபிக்கிறோம், பிரபாவத்துடைய ஒரு துளி தான் சத்சங்கம் பேசணும் கேட்கிறோம், பிரபாவத்தினுடைய ஒரு துளி தான் பாகவதம் ராமாயணம் எல்லாம் பாராயணம் பண்றோம், பிரபாவத்தினுடைய ஒரு துளி தான் வேதத்தில ஒரு ருச்சி, வேதம் ஜபிக்கிறதுக்கான ஒரு அதிகாரம், இதெல்லாம் பிரபாவத்தினுடைய ஒரு துளி, ஆராட்டுக்கு அவரோட போறோம் அவரோட ஸ்நானம் பண்றோம் இதெல்லாம் ஒரு துளி, எவ்வளவு கஷ்டம் பிரைம் மினிஸ்டர் போய் எல்லாம் குளிச்சிட முடியுமா, ஜனாதிபதியோட போய் குளிச்சிட முடியுமா, அவ்வாறு ஒரு கடலை நம்ம மாதிரி குளிச்சிட முடியுமா, ஆனா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சர்வலோக ரட்சகன் அவன் மேல படுற தண்ணி நம்ம மேல படுறது, நம்ம மேல படுற தண்ணி அவன் மேலையும் படுறது, அப்ப இவ்வளவு தூரம் கொடுத்ததுனால பண்டன்று பட்டினம் காப்பு, அதனால ஏ நோய்கள் முதல்ல கிளம்பி போயிடுங்கோ அப்படின்னு சார் ஆழ்வார் என்ன அனுபவம் பாருங்க, அப்ப இனிமேல் வியாதி வந்து அந்த பாசுரன் படிச்சாலே வியாதி சரியா போயிடும், இந்த வியாதி எல்லாம் பெருசா எடுத்துக்க வேண்டாம், நெய் கொண்டு பற்றி ஏறும் எறும்புகள் போல் நிறந்து எங்கும் கை கொண்டு நிற்கின்ற நோய்கள் காலம் பெற உய்யப்போவின் மெய்கொண்டு வந்து புகுந்து வேதப்பிரானால் கிடந்தார், கிடந்தார் படுத்துட்டு இருக்கார் சும்மா உக்காந்து இல்ல, சௌக்கியமா நின்றான் இருந்தான் கிடந்தான்னு சொல்லுவார், வைகுந்தத்துள் நின்று புளிங்குடி கிடந்து வரகுணமங்கை இருந்து வைகுந்தத்துள் நின்று தெளிந்த என் சிந்தையகம் கழியாதே அப்படின்னு சார் சுவாமி நம்மாழ்வார் சொல்றார், புளியங்குடியில படத்துண்டு கிடக்கிறவனே வரகுணமங்கையில உட்கார்ந்து அவனே ஸ்ரீவைகுண்டத்தில் நின்று இருக்கா, அவனே என் ஹிருதயத்துல இருக்கான், தெளிந்த என் சந்தேகம் கழியாதே அப்படின்னு. அந்த மாதிரி ஆழ்வா சொல்ற வேதப்பினானால் வந்து கிடந்த அபாடான்னு செட்டில் ஆயிட்டார். நின்று இருந்தா கூட எங்கேயாவது ஓடி போயிடுவார், யாராவது கூப்பிட்டா பின்னாடியே போயிடுவார். இப்படி பாங்கிய பிகாரி மாதிரி அஞ்சு நிமிஷம் பார்த்தா பின்னாடியே போற மாதிரி இல்லையா, படுத்துட்டு கிடக்கிறார். நன்னா இருக்கு, படுத்துட்டு இருக்க அவளை எழுப்புறது கஷ்டமா, அவ பாடு படுத்துட்டே இருப்பா, சுத்தியமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. யார் படுத்து கிடப்பா, ரொம்ப ஜாலியா, ஒரு தொந்தரவு ஒரு டென்ஷன்ல தான் படுத்துட்டு இருப்பார். அபாடான் ஆனந்தமா பத்மநாபர் ஆனந்தமாக படுத்துட்டு இருக்கார். 1,50,000 கோடி பத்தி நம்ம தானே டென்ஷன் இருக்கோம், அவர் டென்ஷன் எடுத்த மாதிரி தெரியவே இல்லை, நமக்கு தான் டென்ஷன். அப்ப காக்கு ரட்சிக்க கூடியவனே டென்ஷன் ஃப்ரீயா இருக்கான்ற பட்சத்துல ரட்சிக்கப்படக்கூடிய வஸ்துக்களுக்கு என்னது கவலை. ஆனால் வேத பிரானார் கிடந்தார், அவர் இங்கே போறதா இல்லப்பா, அவர் வந்த சமயத்தை யாரா பந்துக்கள்லாம் வந்திருப்பா, என்ன ஆத்த ஒரே கெஸ்ட் போய் அவர் வந்து 1.5 மாசம் அது போய் தொலைய மாட்டேங்கிறான், 1.5 மாசம் இங்கே தான் கிடக்கிறா. நாங்களும் என்னெல்லாமோ சொல்லி பார்த்தோம், நடக்கிற மாதிரி தெரியல. அந்த மாதிரி ஆழ்வாச்சுதார் வேத பிரானார் கிடந்தார் வந்து படுத்துட்டார், என் சரீரத்தை அபிமானிச்சது அபாடா அப்படின்னு ஓடி வந்து படுத்துட்டார். அதனால மெய்கொண்டு வந்து புகுந்து வேதப்பிரானார் கிடந்த பை கொண்ட பாம்பனையோடும் பண்டன்று பட்டினம் காப்பி. ஆதிசேஷனோட சகிதமா குடும்ப சமேதராக சொல்லுவோம் தெரியுமா, இந்த கல்யாண பத்திரிகை தாங்களும் தங்கள் குடும்பத்தினரும் சகுடும்ப சமேதரா வந்திருந்து கல்யாண வைபவத்தை நடத்தி தம்பதிகளை ஆசீர்வதிக்க வேண்டுமா கேட்டு கொள்கிறேன்னு போட்டான்னா, ஒன்னு விட்ட மாமா ரெண்டு விட்ட மாமா எல்லாம் கூட்டுண்டு, நீங்க ஏதாவது குடும்ப சமேதராயும் போட்டிருக்கள், எல்லாரையும் கூட்டுண்டு வரா மாதிரி. இந்த பகவான் வந்தா அப்படி வரான் அப்படின்னா அழகா அந்த பாம்போட வந்துட்டாரான். இவா வந்தா பத்மநாப தனியா வருவாரா, உடனே பள்ளி மாதிரி ஒட்டிட்டு இருக்க 30 கோடி தேவர்கள் வந்துருவா. உடனே இவர் வந்தா படுத்துட்டே இருக்க பாடுறதுக்கு ஆள் வேணும்னு தும்புரு நாரதாள்லாம் வந்துருவா, என்னமோ சத்தம் கேட்கறதுன்னு சனகாதி முனிவர்கள் வந்துருவா. இப்படி என்னடா இங்கே நல்ல சத்தம் கேட்கறதுன்னு திவாகர முனி பில்வமங்கல ரிஷி எல்லாம் வந்துருவா, என்னது சத்தம் வித்தியாசமா இருக்குன்னு ராமானுஜர் வந்துருவார், ஜோரா இருக்கு சங்கீதம் ஆடுறதுக்கு சைத்தன்ய மகாபிரபு வந்துருவார். இப்படி எல்லாம் கூட்டம் சேர்க்கிற ஆள் இவாள்லாம், அதனால இவாள்லாம் கூட்டத்தோடு வந்துருவாராம். பகவன் நாமஜம் வந்துருன்னா கூடவே சத்சங்கம் வந்துடுறது, சத்குரு வந்துடுறான், மகாத்மாக்களுடைய ஆசீர்வாதம் கிடைச்சிடுறது, நிறைய திவ்ய தேசங்களுடைய யாத்திரை கிடைச்சிடுறது, பாகவத்தை படிக்கிறவாள்லாம் நம்ம ஹிருதயத்துக்குள்ள வந்துடுறான். பிரஹல்லாதன் நம்ம பார்த்தாலும் யார் யாருதானே சிந்தனை பண்ணிட்டு இருக்கோம், பாகவதம் இருக்கடா வாசிக்கிறோம்னா இவாள்லாம் உள்ள வந்து குடி புகுந்துடுறாளா. பிரஹல்லாதன், துருவன், ஜடபரதர், ரகுபரன், கபிலாச்சாரியார், இதுக்கடா பாகவத டெய்லி பாராயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம்னா பண்ண 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 யாரை பத்தி பேசிட்டு இருக்கோமோ அவள்லாம் ஹிருதயத்துக்குள்ள பகவான் ஹரி கூட்டுண்டு வந்துடுறான். அது அவளுக்கு ஒரு ஹரி இருக்கான், துருவனுடைய ஹரி வேற, பிரஹல்லாதனுடைய நரஹரி வேற, ஆச்சரியமா தேவகுதியுடைய கபில ஹரி வேற, ஒவ்வொரு ஹரிதான். இவன் என்ன பண்றாளா, அந்த ஹரியை கூட்டுண்டே வந்துடுறாளா. இன்னொன்னு அந்த ஹரி அவளை கூட்டு வாவா, இவன் உன் கதையை வாசிக்கிறா தெரியுமா, உனக்கு அவளை இன்ட்ரடியூஸ் பண்றேன்னு சொல்லி கபில ஹரி தேவகூதிய கூட்டுண்டு நம்ம ஹிருதயத்துல வந்து பாத்தியா அப்படின்னு பாத்தியா அப்படின்ட்டான். நரஹரியை கூட்டுண்டு, நரஹரி பிரஹல்லாதனை கூட்டுண்டப்பா சம்பேன திருஷ்யத்தேன்னு சொன்னியே, தோபார் உன் வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கா படிச்சுட்டு இருக்கா வா அப்படின்னு நரஹரி பிரஹல்லாதனை கூட்டுண்டு வந்துடுறாள். துருவனுடைய ஸ்ரீஹரி துருவனை கூட்டுண்டு வந்துடுறாரா, திரௌபதியுடைய ஸ்ரீஹரி திரௌபதியை கூட்டு வராரா, பீஷ்மருக்கு ஒரு ஹரி உண்டு சகசநாம ஹரி, சகசநாம ஹரி பீஷ்மர் கூட்டு வா 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 அப்படின்னு வந்துடுறாரு. அப்ப இவ எல்லாரையும் கூட்டுண்டு வந்துடுறாரா, பை கொண்ட பாம்பனையோடு பண்டன்று பட்டினம் காப்பே. அப்ப நீ முதல்ல கிளம்பிடு, உனக்கு வேற வழி இல்லை, யாதியே காலம் பெற உய்யப்போவி, உனக்கு நல்ல கதி வேணும்னா ஓடி போயிடு, இங்க இருந்தா படாத பாடுபடுவாய். அப்ப உடனே அந்த வியாதி கேட்டுதான், அதெல்லாம் நீ சொன்னா நான் போயிடுவேனா, எனக்கு இங்கெல்லாம் இருக்கணும், இத்தனை நாள் இருக்கணும், ஒருத்தர் அழகா என்ட்ரி போர்டு வச்சிருக்கார், லெஜர் என்ட்ரி போர்டு வச்சிருக்கார், கோடி கோடி ஜென்மாவா இப்ப சித்ரா பௌர்ணமி இன்னைக்கு ஒருத்தர் எழுதுவார் கணக்கு, சித்ரகுப்தன் ஒருத்தர் எழுதிட்டு இருக்கார், லெஜர் போட்டு சீல் போட்டு அது கிரெடிட் டெபிட் எல்லாம் பார்த்து அக்கௌண்ட் டாலி பண்ணி என்னெல்லாம் பேலன்ஸ் இருக்கு, எவ்வளவு நாள் கடன் இருக்கு, அதுக்கு என்னெல்லாம் ஜப்தி பண்ணலாம், ஜப்தி பண்றோம் இல்லையா, என்னெல்லாம் ஜப்தி பண்ணலாம், எத்தனை வருஷம் தண்டனை கொடுக்கலாம்னு சொல்லி அதெல்லாம் பார்த்து வெரிஃபை பண்ணி ஒருத்தர் சைன் போட்டு வச்சு யம தர்ம ராஜா ஒரு கீழே போட்டு அப்படி வச்சிருக்கா, அவர் சொன்னாதான் போவேன் அப்படின்னு தான் வியாதி. பெரியாழ்வார் பார்த்தா ஐயோ பாவம், உனக்கு விவரமே பத்தல, கொஞ்சம் விவரம் இருந்தா அப்படிலாம் நீ பேசுவியான்னு சொல்லி அடுத்த பாசுரத்தை சொல்றார். சித்திர குத்தன் எழுத்தால் தென்புலக்கோன் பொறியொற்றி வைத்த இலச்சினை மாற்றி தூதுவர் ஓடி ஒளித்தார். முத்து திரைக்கடற் சேர்ப்பன் மூதறிவாளர் முதல்வன் பக்தர் கமுதன் அடியேன் பண்டன்று பட்டினம் காப்பேன். ஆழ்வார்களுடைய அனுபவங்கள் அதானே காரணம். நமக்கு தெரிஞ்சு வியாதின்றது ரொம்ப துர்லபமா தான். ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் வந்துடுது ஏதோ சொல்றோம், எல்லாருக்கும் ஒண்ணு வரலையே, எல்லா சமயத்தில் நமக்கும் வரலையே. அப்ப ஏதோ பிராரப்த கர்மானுபலத்தினாலே ஒரு வியாதி சம்பவிக்கிறது, ஜனனம் மரணம் வியாதி லாபம் நஷ்டம் எல்லாம் எத்தியத் பவ்யம் பலத்து பகவன் பூர்வ கர்மானுரூபம் அழகான வாக்கியம் குலசேகர ஆழ்வாருடைய முகுந்த மாலா வாக்கியம். அப்ப ஆச்சரியமா ஆழ்வார் சொல்றார், இந்த வியாதிகள் கிட்ட சொல்றார், சித்திர குத்தன் எழுத்தால் தென்புலக்கோன் பொறியொற்றி வைத்த இலச்சினை மாற்றி. நம்ம எல்லாருக்கும் ஒரு பேரை போட்டு நம்ம எல்லாம் ஒரு அட்ரஸ் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி சித்திரகுப்த மக்கள் ஒரு அட்ரஸ் வச்சிருக்கார். இந்த சரீரத்துல இந்த பேரோட இருக்கும்படியான இவர் உயிர் எழுதுவோம் தெரியுமா, அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த சரீரத்தில் இருந்தா, அதுக்கு முன்னாடி அந்த சரீரத்தில் இருந்தா, சிங்க சரீரமா இருந்த பொழுது இத்தனமான அடிச்சா, அதுல கர்ப்பவதிமான அடிச்சா, வயசானமான எல்லாம் செய்தி வச்சு அது பிறந்த குழந்தைய அடிச்சா, இந்த சிங்கம் சாப்பிட்டது அப்போ ஒரு 75 மான் அது ஆயிட்டு முழுக்க அடிச்சு சாப்பிட்டுருக்கு. அப்ப 75 மான்களும் 75 சிங்கமா மாறணும், இது 75 ஜென்மா மானாக மாறணும், அதை அடிக்கணும். எப்படி இருக்கு, எல்லாம் ஈக்குவலா உண்டு. 75 மான் அடிச்சு சாப்பிட்டதுன்னா இந்த 75 மானும் 75 சிங்கங்களா 75 ஜென்மாவில வரும். இது 75 ஜென்மாவளி மானா வந்து திரும்பி அடி வாங்கும், கொடுத்ததெல்லாம் திரும்பி வாங்கணும். அது ஒரு தர்மம் இல்லையா, நான் கொடுத்தேன் திரும்பி கொடுன்றாலே அது மாதிரி தர்மம், எல்லாம் திரும்பி வாங்கணும். இப்படியே சுத்தி இருந்திருக்கா, திரும்பி வந்து என்ன அடிச்சது ஏன்னு சொல்லி திரும்பி இது சிங்கமா வரும். எந்த ஜென்மாவில முடியுது சிங்கம் மான், இது ஒண்ணுதான் சொல்றேன், சிங்கம் மான் விளையாட்டு பல ஜென்மா சவுண்ட் அடிச்சு என்ன பரபரான டக்குன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறதுக்கு இப்படியே சுத்தி அடிச்சுட்டு இருப்போம். இந்த மாதிரி பல ஜென்மாவோட லெஜர் போட்டு வச்சிருக்காங்க கவர்மெண்ட் ஆபீஸா, தூசி தட்டி எடுப்பா, ஒரு நிமிஷம் இருக்கும் அந்த லெஜர் எடுக்கிறேன் அப்படி ஒரு தட்டு தட்டி எடுப்பா. அந்த மாதிரி சித்திரகுப்தன் அவ்வளவு பெரிய லெஜர் வச்சிருக்காராம் ஜம்மனு. அது எல்லாம் யம தர்மராஜா பார்த்து வெரிஃபை பண்ணி இதெல்லாம் எப்படா அழகா டாலி பண்றா அப்படின்னா, மனுஷ சரீரம் வந்தா டாலி பண்றாராம். அது வரைக்கும் எழுதி வச்சுக்கிறான், கடகட கட கடகன்னு எழுதி வச்சு கடகடன் காலி ஆயிடுறான். மனுஷ ஜென்மாலதான பாபம் புண்ணியம் ரெண்டு உட்காந்துடுறது. அப்ப அதை உட்காந்து டாலி பண்ணி சரி அப்படின்னு சொல்லி எழுதி அப்படி முத்திர குத்தரா, சித்திர குத்தன் எழுத்தால் தென்புலக்கோன், தென்புலக்கோன்னா தென்திசையில இருக்கக்கூடிய ராஜாவான யமதர்ம ராஜா, தென்புலத்தினுடைய ராஜா தென்புலக்கோன் பொறியொற்றி வைத்த இலச்சினை மாற்றி. இந்த யமதூதர்கள் அனுப்புவா ஏதான ஆளை இழுத்துட்டு வரணும் அப்படின்னா, அதுக்கு அழகா எவ்வளவு தூரம்லாம் இருக்குன்னு சொல்லி ஒரு இதெல்லாம் போட்டு கொடுப்பா, என்ட்ரி பாஸ் எல்லாம் போட்டு முத்திரை போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்து அனுப்புறா, அதை எடுத்துட்டு தான் வரணுமா இந்த யமதூதர்கள். அப்படிதான் வரா, அஜாமில் இடத்துல 3 யமதூதர்கள் வரா, சைன் எல்லாம் போட்டு சித்திரகுதன் சொல்லுவான், ராஜாவுக்கு 88 வயசு ஆயிடுது, இவ்வளவுலாம் பண்ணிருக்கா, இந்த மாதிரிலாம் இவருக்கு இந்த நரக வேதனைகள்லாம் இருக்கு, நீங்க பார்த்து சரி பார்த்து ஒரு கையெழுத்து போட்டு ஒரு முத்திரை குத்திரா போய் வேலை பிடிச்சி இழுத்து வந்துடலாம், நரகலோகம் எல்லாம் ரெடியா இருக்கு, அவனுக்கு எல்லாம் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கா, அட்வான்ஸ் பண்ணி நரகலோகத்தையும் உண்டு சரியா, வைகுண்டத்திலையும் உண்டு அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைக்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, 88 வயசு ஆகிறது, நீங்க 3 ஒரு வார்த்தை சொல்லி ஒரு சைன் போட்டு முத்திரை குத்தி ஆசனம் அனுப்பிடலாம், 3 பேர் அப்பாயின் பண்ணி வச்சுட்டேன், அவளை டெபியூ பண்ணி வச்சிருக்கேன் இந்த வேலைக்கு, மூணு பேருக்கு தான் இவன் உசிர வாங்கறதுக்கு இவ்வளவு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்து அனுப்பியிருக்கேன் ஓகே அப்படின்னு சைன் போர்டு புத்திர குத்தின அடுத்து நேரம் வராளாம் யமதூதர்கள் அஜாமினிடத்துல வரா பாருங்க. வந்து அப்படி பிடிக்கும்போது தான் நாராயணான்னு கத்திடுறான். அப்ப கூட அவ சிரிக்கிறாள், என்ன கத்தினாலும் கத்துப்பா, இதா கடைசி கத்தல், இதுக்கு மேல நம்ம கத்தவே முடியாது, நீ கடைசியா கத்துறது எவ்வளவுதான் வா அப்படின்னு பிடிச்சு பாசக்கயிற பிடிச்சு அப்படி இழுக்கிறாளாம். இருக்கிற சமயத்துலதான் வந்துட்டார் விஷ்ணுதூதர்கள், வந்தார்கள் சண்டையெல்லாம் போட்டார்கள், எப்படி பண்ண ஏது பண்ண என்ன ப்ரூஃப் இருக்கு, அவனோட பாவம் எல்லாம் சரியா போயிடுத்து, இல்ல நாங்க வரும்பொழுது பார்த்தோம் அந்த என்ட்ரி புக் எல்லாம் லெட்ஜர்லாம் எங்களுக்கு காமிச்சா, கரெக்டா எங்கெங்கெல்லாம் ஐசிண்டு போனோம் எங்களை சொல்லியிருக்கா, இவனுக்கு எந்த வழியா நரகத்துக்கு ஐசிண்டு போனோம், எந்தெந்த நரக லோகத்துல எனக்கு 3 பேர் ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் அசாமினுக்காக, இவனுடைய எல்லா நரகத்திலையும் நாங்க கூட இருந்தா ரைட், இத்தனை வருஷம் அவன் நரகத்துல இருந்தாச்சு, இத்தனை வருஷம் அந்த ஒவ்வொரு நரகம் உண்டு, கும்பி பாகம் கிருமி போதும் 20 வருஷம் எல்லாம் முடிஞ்சோன்னு ஒவ்வொரு நரகத்துக்காக அப்படியே அழகா ஐஷன் போய் நாங்க கண்டுபிடிக்கணும், அவனோட பாதங்கள் எல்லாம் கழிக்கணும் அப்படின்னு சொல்லி ரிசிப்ட காமிச்சாலும் காமிச்சா அது வெத்த வெள்ளத்தாளா இருக்கு, ஒண்ணுமே காணும், சைனை காணும், முதிரையை காணும், எய்தினரை காணும், பயந்து அடிச்சு நீங்க எல்லாம் ஒண்ணுமே அங்க ஓடி போய் பார்த்தா லெஜ்ஜரியே காணும், லெஜ்ஜரியே காணும். சித்திரகுப்தன் பயந்துடா, பிரபு மன்னிக்கணும் சமிக்கணும், லெஜ்ஜரையே காணாம போயிடுச்சு, எங்கடா இங்க நாராயணாக தான் லெஜ்ஜர் காணாம போயிட்டான், ஓடி ஒளித்தான் ஆழ்வார் சொல்ல ஆச்சரியமா பாத்துக்கோங்க, அப்ப எவ்வளவு நாமஜோதி வசதியும் பாத்துக்கோங்க, அத்தனை சிரேஷ்டம் ஆழ்வார் சொல்ற, வைத்த இலச்சினை மாற்றி தூதுவர் ஓடி ஒளித்தா, அவ ஓடி ஒளிச்சுட்டு எரிச்சுட்டாலாம், இங்க நாமஜபம் பண்ண உடனே இந்த லெஜர் எரியுமா, தக 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 தீயினில் தூசாகும் செப்பேரோரம் பாவாய், வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும். அது எப்படியா ஒரு பாவம் பண்ணிருக்கோம் வச்சுக்கோங்களேன், இந்த பாவத்தினுடைய பலத்தினாலே நம்ம இன்னொரு பாவம் பண்றதுக்கு இந்த ஜென்மாவை தூண்டும், ஒரு பாவத்தினுடைய பலத்தினாலதான் இந்த பொய் சொல்றது ஒன்ல அப்படி போயிட்டு இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி ஏதோ ஜென்மாவில பண்ண பாவத்தினுடைய பலம் இந்த ஜென்மாவில ஒரு பாவத்தை தூண்டுமா, பகவன் நாமத்தை சொல்லும்போது அந்த பாவம் அழிஞ்சு போயிடும், அதுதான் அங்கே அம்பு விடணும், அங்கே ஒரு ஆள் இருந்து அம்பு விடணும், அப்ப அது அழிஞ்சு போயிருந்தா அங்கே அம்பு வராதோன்னு இந்த பாவம் தூண்டினால தீயினில் தூசாது, நின் போய பிழையும் புகுதருவான் நின்றனவும், அப்ப அடுத்ததான பாவங்கள் பண்றதுக்கான முகாந்திரம் இல்லை இல்லையா, முகாந்திரம் இருந்து அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருந்ததுன்னா சரி அப்படின்னா, அதுக்கு ஆதாரமான வஸ்துவே இல்லை, ஆதார் அட்டையே இல்லை வச்சுக்கோங்க, ஆதார் கார்டே இல்லைன்னா எதுவும் கிடைக்காதுன்ற இல்லையா, அந்த மாதிரிதான் அதுக்கான முகாந்திரம் எதுவும் இல்லாதனாலே இதெல்லாமே தோத்து போயிடலாம், ஓடி ஒளித்தா ஆழ்வார் சொல்றா இலட்சியமா பிரத்யட்சமா பார்த்து பேசிட்டு இருக்காரு, நம்ம கருட புராணத்தோடு இப்படி பார்க்க முடியாது, ஆழ்வார் சொல்றா அந்த ரஞ்சரே காணாம போயிடுத்து எரிச்சு போட்டுட்டா, எரிச்சு சாம்பல் கூட கிடைக்க மாட்டேங்கிறது, ஐயோ லெஜரை காணமே யமதர்மராஜா கோச்சு பாரோன்னு வேலைக்காரா ஓடினாலாம், வேலைக்காரா சித்திரகுப்தன் கோச்சு வேலைக்காரா ஓடினா, சித்திரகுப்தன் யமதர்மராஜா கோச்சு பாரு ஓடினாலும் யமதர்மராஜா ஐயோ சுவாமி கோச்சு பாரு போய் ஒளிஞ்சு விட்டாரா, அவரே போய் ஒளிஞ்சு விட்டாரா, யார் யம தர்மராஜாவோ அவரே பார்த்தா லெஜரை காணலன்னா யார்கிட்ட போய் எந்த பதில சொல்லுவேன், கொண்டாட லெஜரை அப்படின்னு திடீர்னு சுவாமி கேட்டாருனா எங்க போய் யார்கிட்ட போய் கேட்பேன், திரும்பி கொண்டு வர முடியாது, எல்லாம் போய் எரேஸ் ஆயிடுது, அவ்வளவுதான், எல்லாம் ஜம்மன் வைரஸ் வந்து அட்டாக் பண்ணிடுது ஃபுல்லா, எதனா நாராயணான்ற ஒரு ஆன்டி வைரஸ் போட்டு அட்டாக் பண்ணிடுது எல்லாத்தையும், போட்டு எல்லாத்தையும் எடுத்து அடிச்சாச்சு, ஒண்ணுமே இந்த வைரஸ் அட்டாக் ஆகி எல்லாம் டெலிட் ஆயிடுச்சுன்றோம் இல்லையா, இந்த மாதிரி இந்த எல்லா விஷயத்துக்கும் இந்த நாராயணா வைரஸ் கிருஷ்ணா வைரஸ் ராமா வைரஸ் எல்லாம் போய் இந்த பிராரப்த கர்மான்ற டேட்டாவை அழிச்சு போட்டு கம்ப்ளீட்டா டெலிட் ஆயிடுச்சு, ஒன்னும் பண்ண முடியல, ரெக்கவரே பண்ண முடியாம போயிடுச்சு, ஓடி ஒளித்தா எல்லாம் ஒளிஞ்சு போயிடுத்து, சித்திர குத்தன் எழுத்தால் சும்மா இல்ல, ஏதோ எழுதி ப்ரூஃப் எல்லாம் பார்த்து ஆடிட் பண்ணி எஸ் அப்படின்னு சொல்லி சைன் போட்டு முத்திர குத்தின லெஜர் காணாம போயிடுச்சு, முத்திரை தென்புலக்கோன் பொறி ஒட்டி வைத்த இலச்சினை மாற்றி தூதுவர் ஓடி ஒளித்தார், எப்ப தெரியுமா, முத்து திரைக்கடல் சேர்ப்பன் மூதறிவாளர் முதல்வன், இந்த முத்துகள்லாம் தள்ளி கொண்டு போயிருமான அழகான கடல்ல படுத்து கிடக்கிற பெருமாள், அப்பேற்பட்டவன் மூதறிவாளர் முதல்வன், நித்திய சூரிகள் நித்திய முக்தர்கள் இருக்கா, அவள் தான் மூதறிவு, எல்லாரையும் அவளுக்கு தான் இருக்கான், அந்த மூதறிவாளர் முதல்வன் பக்தர்க்கு அமுதன், யார் பக்தர்களுக்கும் அவனுக்கு ஆறாவமுதே அப்படின்னு பக்தர்க்கு அமுதன் அடியேன், நான் என்னைக்கு அவனுடைய அடியேன்னு ஆனேனோ அன்னைக்கே லெஜர் காணாம போயிடுதுவா, இப்ப புதுசா இன்னைக்கு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போது இல்லை, என்னைக்கு அடியேன் ராமானுஜதாசன், அடியாள் ராமானுஜதாசன் பத்மநாபான்னு சொன்னேனோ, பத்மநாபதாசர்கள் தானே சொன்ன அழகான பேர் பாருங்க நிஜமாவே, அப்ப அந்த பத்மநாபதாசர்கள் அப்படின்னா ஊர் உலகம் என்னவனா சொல்லிட்டு போட்டோம், இங்க எவ்வளவு நாள் இருக்க போறோம், ஒரு 50 வருஷம் 100 வருஷம் தானே, இந்த உலக வாழ்க்கை 100 வருஷம் தானே மேக்சிமம், இவா சொல்றதுனா சத்தியம் ஆயிடுமா இல்லையே, பத்மநாபதாசர் அங்க கூட பத்மநாபதாசர் அப்படின்னு கூப்பிடுவான், யமதர்மராசர் கூட்டத்தில் இருந்து யாராவது சொல்றா இல்லையா ராஜா அப்படி பண்ணிட்டா அப்படி சொல்றாளும், ஆனா அவளுக்கு பேர் என்னடா பத்மநாபதாசர், பத்மநாபதாசர் அப்ப ஒன்னும் பேசாதப்ப நேரம் வைகுண்டு அனுப்பிச்சுடு, ஏன்னா அவருக்கு பேரே பத்மநாபதாசர். இதுக்கு மேல நான் பேசுறது ஒண்ணுமே இல்ல. லெஜர் காணும், எமதர்மராஜாவே தொலைச்சு விடுறான் பர்பஸ் உள்ளா, ரகசியமா கொண்டு போய் பிரபு இந்தாங்க உங்க பக்தர் பெருமாள் கேட்கிறான் லெஜர் கொண்டா யாரு, அவனோட லெஜர் இருக்கு அதெல்லாம் உனக்கு வேண்டாம் கொண்டா பாத்துட்டு தரேன்றாராம். ரெண்டு நாள் கழிச்சு கேட்டா எப்ப கொடுத்தரா மறந்தே போயிடுதே அப்படின்றார். அவ்வளவுதான், இவரே திருடுத்தனம் பண்ணி அந்த லெஜரை காணாம பண்ணிட்டு வரான் சுவாமி. அதனாலதானே நாராயணான்னு கத்தின உடனே அஜாமினோட எல்லா பாபத்தையும் சுவாமி க்ஷண நேரத்தை நாசம் பண்ணிட்டார். இங்க அசாமின நாராயணா கத்தின உடனேயே அங்க லெஜரை காண உடனேயே ஓடி போய் யமதர்மராஜா சொன்னாராம், பிரபோ அஜாமினுடைய பாப லெஜர் காணாம போயிடுது அப்படின்னாராம். பகவான் எப்படி காண்சா இந்த புக்கா பாரு, ஆ பிரபு இதா கொண்டா கொண்டா கொண்டாங்க உள்ள நடந்து பார்த்தா ஒண்ணுமே இல்லை. நாராயணன் சைன் போர்டு முத்திர போட்டுட்டு யமதர்மராஜா சைனியே காணல. ஏன் அப்படின்னா ஏன் ஆளாயிட்டான்பா, எல்லாத்துக்கும் நான் டெபிட் கட்டிட்டேன் கவலைப்படாது எல்லா கட்டிட்டு நான் பார்த்துட்டேன்னு சுவாமி சொல்லிட்டாரு. அத்தனை வசத்தியா, அதனால அமுதற்கு அடியன் பக்தர்க்கு அடியன் பக்தர்க்கு அமுதன் அடியேன் கண்டன்று பத்தினம் காத்து. அப்ப வியாதிகளே அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. யமதர்மராஜன் ஒன்னும் பண்ண முடியாதுப்பா, இருக்கிறதே ரொம்ப பெரியவர் அப்படின்னா நம்மளை படுத்துறதே அவர் ஒருத்தர் தான் முடியும். ஆதிகாரர் மாமியார் மாமனார் பந்துக்கள் இதெல்லாம் ஒன்றும் படுத்த முடியாது. ரொம்ப அழகா நம்மளை படுத்த முடியும்னா ஃபுல் ரைட் யாருக்கு இருக்குன்னா யம தர்மராஜனுக்கு மட்டும்தான் இருக்கு. அவருக்கே வழி இல்லாம இருக்காருப்பா. அதனால பண்டன்று பட்டினம் காப்பு, யமராஜனோ இல்லாட்டி யம தூதுவர்களோ ஒன்னும் பண்ண முடியாது. அசாமின நாராயணான்னு கத்தின உடனே விஷ்ணுவர்கள் வந்தார்கள், காப்பாத்திட்டார்கள். அழகா போய் கங்கை கடல உட்கார்ந்து தபசு பண்றான். திரும்பி துளி கூட யம பயம் இல்லாமல், ஒரு ஓரத்துல கூட யமதூதர்கள் வருவான்னு ஒரு பயம் இருக்கணும் இல்லையா. நானும் வந்து பார்த்துட்டோம், ஒரு பாம்பை பார்த்துட்டேன் இங்கேயோ ராத்திரி படுக்கும்போது பாம்பா தெரிகிறதோன்னு அவர் நினப்பில் ஒரு பயம் இருக்கும். அப்போ ஒரு தடவை யமதூதர்களை பார்த்தா அந்த பயம் ஓரத்தை உட்காந்து தானே இருக்கணும். யமதூதர்கள் 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 நம்ம அப்படிதான் ஜபிச்சிருக்கோம். ஆனால் நாராயணா 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 ஜபிச்சதுனாலே யமதூதர்கள்ன்ற ஒரு பயம் விட்டு போயிருந்தோம். உனக்கு பயம் விட்டு போச்சுன்றோம் இல்லையா, அது பயம் விட்டு போச்சா. விஷ்ணுதூதர்களையே நினைச்சிட்டு இருந்தா அதே விஷ்ணுதூதர்களே திரும்ப வந்துட்டார்களாம். இவன் அழகா வைகுண்டத்துக்கு கழிச்சுட்டு போனார்கள் அப்படின்னு காண கிடைக்கும். அப்ப யம பயம் வேண்டாம், வியாதி பயம் வேண்டாம், யம பயம் வேண்டாம். ஏன்னா பண்டன்று பட்டினம் காத்து. அப்ப எப்பவுமே பண்டன்று பட்டினம் இது மனசுல நல்லா வச்சுக்கோ. இது பண்டன்று அந்த மாதிரி கிடையாது. இது எல்லாம் வராகர் பார்த்துப்பார், இது நரசிம்மர் பார்த்துப்பார், அப்படிதான் இருக்கான். சம்மன் இருக்கான் பிரகலாதன் அப்படி நெஞ்ச நிமித்தம் நிக்கிறான். எல்லாரும் பார்க்கற அஞ்சு வயசு பிள்ளை என்ன திமுர் என்ன தைரியம், பண்டன்று பட்டினம் காத்தே. குருவன் உள்ள நுழையறான், அஞ்சு வருஷம் அஞ்சு மாசம் தபஸ் பண்ணிட்டு பெருமாளை பார்த்து உள்ள நுழையறான். தேஜோமயமா ஜொலிக்கிறான். எந்த சுருச்சி இவனை மடி மேல உட்காரக்கூடாதுன்னு அவன் வந்து இவன் காலில் விழறான். அஞ்சு வயசு பிள்ளை காலில் விழறான். அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி இப்போ தள்ளினவள் கைகூப்பி பண்டன்று பட்டினம் காத்து. அப்ப துருவனுடைய பிராரப்த சரீரம், இப்ப பகவத் பிரசாத அனுகிரக சரீரம் அகாமித்யா. அப்ப எப்ப நம்ம கோவில் போயிட்டோமோ, எப்ப சத்சங்கம் கேட்டோமோ, எப்ப சத்குரு அடைஞ்சிட்டோமோ, எப்ப நாமஜபம் ஜபிச்சோமோ, எப்ப பாகவதம் கேட்டோமோ, எப்ப பாகவதம் பாராயணம் பண்ணோமோ, பண்டன்று பட்டினம் காப்பி. மனசுல பெரிய தைரியம், எதுக்கே கவலைப்பட வேண்டாம். இது நாளைக்கு என்ன ஆகும், பத்து வருஷம் கழிச்சு என்ன ஆகும், அப்ப இந்த சரீரம் போனா என்ன ஆகும், பண்டன்று பட்டினம் காப்பே. நமக்கு என்ன கவலை, நமக்கு பயம் என் பகவானுடைய சரீரம், என் பகவானுடைய சொத்து வேத பிதானார் கிடந்தார் அப்படி ஜம்மன் பீஷ்ம பிதாமக. சரீரத்துக்கான பெரிய ஆனந்தம் எதுவும் அனுபவிக்கல அவர். ஆனா பேசுற அந்த அத்தனை கழட ஆயாச்சு, கொண்டு கழம் ஆயிட்டு இவாள்லாம் நடுங்கும்படியா சண்டை போட்டுருக்க நடக்குமா லோகத்துல, கிழத்துக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு திட்டி உட்கார வைக்கிற காலத்துல ஐயோ இந்த கதை என்னைக்குதான் விழப்போறதுன்னு பயந்து நடுங்கிட்டு இருந்தான். மகாபாரத யுத்தத்துல ஆரம்பமே அவர் தானே பிள்ளையாசிரியர் மாதிரி பீஷ்மர் தான் நின்று யுத்தம் பண்றான். கடா நான் பண்டன்று பட்டினம் காத்து, இது என் கிருஷ்ண சரீரம் அவன் பாத்துக்கோ எனக்கு என்ன. அவ தைரியமா இருந்துக்கணும், இது என்னுடைய சரீரம் இல்லை அவனுடைய சொத்து, இது அவனுடைய சொத்து. இவனுடைய ஜனனமோ மரணமோ மானமோ அவமானமோ லாபமோ நஷ்டமோ எல்லாம் பகவானுடைய பொறுப்பு அவ்வளவுதான். இது என் பகவானுடைய சக்தி, இது என் பகவானுடைய சரீரம். பகவானுக்கு நிவேதனம், ஆத்ம நிவேதனம் அவ்வளவுதான். நான் கொடுத்த நேர்ந்து விடுறதுன்னு சொல்லுவான். இந்த காலத்தெல்லாம் கோவிலுக்கு நேர்ந்து விட்டுட்டோம், சில மாடுகள்லாம் கோவிலுக்கு நேர்ந்து விடுறதுன்னு. அந்த மாடுகள் அந்த கோவில் அது வரைக்கும் ஆத்துல இருக்கும், ஒன்னும் பெருசா இருக்காது. கோவிலுக்கு நேர்ந்து விட்டோம்னா பகவானுடைய விஸ்வரூப தரிசனம் முதல்ல இது பண்ணி நிற்கும். ஏன்னா பன்னெண்டு பட்டினம் காத்து அது மதுரால ஒரு மாடு இருக்கு, பிருந்தாவனுக்கு ஒரு மாடு இருக்குன்னு அவ்வளவு அழகா சுத்தி இருக்கும். இப்ப ஜெயகிருஷ்ண தீக்ஷரோட கோவிந்தபுரம் போனோம்னா அவ்வளவு அழகா மாட்டு கொட்டா நல்ல சானல்லாம் போட்டு ஏண்டா அப்படின்னா அது பகவத் சம்பந்தப்பட்ட ஒரு மாடு அவ்வளவுதான். பன்னெண்டு பட்டினம் காப்பேன் அது பகவானோட பிருந்தாவனத்தோட சம்பந்தம் இருக்கு. ஃபேன் தேவையா அது உடம்புக்கு? அந்த தோலுக்கு ஃபேன் வேகுமா? எல்லாரும் பார்த்து தொட்டு தொட்டு அசிச்சு மாடு சுத்திட்டு எல்லாம் மாடு மேய்க்கப்போம் திட்டின் இருந்தா அங்க போய் மாட்டெல்லாம் சுத்தி ஏண்டானா கிருஷ்ணனுடைய பிருந்தாவனத்தோட ஒரு சம்பந்தம். கிருஷ்ணனோட பிருந்தாவனத்தோட சம்பந்தம் இருந்தாலேன்னா அப்ப கிருஷ்ணனோட சம்பந்தம் பன்னெண்டு பட்டினம் காப்பே. அதனாலதான மீரா விஷம் சாப்பிட்டு கூட மீராவுக்கு ஒன்னும் பண்ணல. என் சரீரம் நீ பகவான் என் சரீரம் நீ எப்படி முடிவு பண்ணாள், நீ எப்படி முடிவு பண்ணால் பகவான் சண்டைக்கு வரா மீராவிடத்தில் என் சரீரமாச்சே அப்படின்னு. பண்டன்று பட்டினம் காப்பே போவனால் எழுந்துக்கும் பொழுதும் இது என் பிராரம்பத்தினால நான் எழுந்துக்கல, கிருஷ்ண கிருபையினாலே பத்மநாப அனுகிரகத்தினாலே எழுந்தேன். பண்டன்று பட்டினம் காப்பே. ஒரு ஸ்ரீ கர்ப்பவதி ஆயிட்டோன்னா வயசானவாள்லாம் சொல்லுவா சும்மா எல்லாம் முன்ன மாதிரிலாம் கிடையாது, நிதானமா இருந்துக்கோ, நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஏண்டா அப்படின்னா உள்ளுக்குள்ள ஒரு குழந்தை வளர்றது, அந்த குழந்தையுடைய பட்டினமா காப்பா இருக்கிற இவளுக்கு எக்ஸ்ட்ரா ரக்ஷை. அதுபோல பிரபு வந்தா வேத பிரானார் கிடந்தா வந்து இருப்பாரா அப்படின்னா எப்படியா மேலே இருந்திருக்காரு. அதான் ஆசிரியர் நெஞ்சு திருச்சி காமிக்கிறார் ஹிருதயத்திற்கார் அப்படின்னு. சார் திருமகிஷி ஆழ்வார் எல்லாரும் பரிகாசம் பண்றா, ஒரு பிராமணர் இல்ல இவருக்கு முதல் மரியாதை பண்றாரு அப்படின்னு. அப்ப அந்த பக்தர் சொன்னார் உங்களுடைய பலமை வாழ்க்கை தெரியல தேசத்து காட்டி கொடுங்கோன்னு. அப்ப திருமழிசியாக அப்படி பிரார்த்திக்கிறார், அக்கரங்கள் அக்கரங்கள் என்று மாள்வது என்கொலோ இக்குறும்பை நீக்கி என்னை ஈசனாக்க வல்லையில் சக்கரங்கொள் கையனை சடங்கர்வாய் அடங்கிட உட்கிடந்த வண்ணமே புறம்புகிந்து காக்கிடேன். அத்தனை பேர் அந்த சடங்கள் எல்லாம் சும்மா அப்படி சாஸ்திரம் பேசிட்டு இருக்கலாம். அதெல்லாம் அக்கிரம அக்கிரமம் சொல்றா பிரபு நீ காட்டு அக்கரங்கள் அக்கரங்கள் என்று மாள்வது என்கொழோ இக்குறும்பை நீக்கி என்னை ஈசனாக்க வல்லை. இந்த கேவலமே என்னை காப்பாற்ற சக்தி இருக்குன்னா சக்கரங்கொள் கையனே சடங்கர்வாய் அடங்கிட, இந்த சடங்கர்வாயில மூடும்படியா கையில சக்கரம் வச்சிருக்க, ஹே பிரபு சக்கரபாணி சக்கரங்கொள் கையனே சடங்கர்வாய் அடங்கிட உட்கிடந்த வண்ணமே புறம் புகிந்து காக்கி. உள்ள இருந்துண்டு போயிடாது, வெள்ள வந்து காட்டிடாத, உள்ள இரு என் கூடையே இரு, ஆனா வெள்ள எவ்வாறு காட்டிடும். அடுத்த கஷணம் அவளுடைய அவருடைய சரீரத்துல திருப்பார் கடல்ல ஆதிசேஷன் மேல பள்ளி கொண்ட பெருமாளா பெருமாள் காட்சி கொடுக்க. அத்தனை பேரும் ஓ நிஜமாவே பெரியவர், திருப்பார் கடல்லாம் பூலோகத்தை பார்க்கவே முடியாது, உன்னுடைய சரீரத்துல பார்த்தோம் அப்படின்னு சொல்ல. பண்டன்று பட்டினம் காப்பு ஆதிசங்கர பகவத் பாதர் காபாலியின் தலைய வெட்டணும்னு தேவேன்னு உட்காந்து அவர் பாட்டுக்கு தானே தியானம் பண்ணிட்டு இருக்கா. நம்மளா இருந்தா பயந்து நடிகை வேற யோசனை பண்ணிட்டு இருப்போம். ஆதிசங்கர பகவத் பாதர் சரீர போதனையே இல்லாம பகவத் சிந்தனையோட இருந்தான். அவன் கையை ஓங்கிட்டான், கத்தி எடுத்து தலையை வெட்ட போயிட்டான். பகவான் பார்த்தான், ஐயோ இந்த சரீரத்தை நான் இல்ல காப்பாத்திட்டு இருக்கேன், இந்த சரீரம் இருந்தா தானே சங்கரன் நன்னா தியானம் பண்ணுவான், அப்ப சங்கரனுடைய சரீரத்தை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பாச்சேன்னு சொல்லி பத்மபாதருக்குள்ள நரசிம்மர் ஆவிர் பவிச்சு வந்து இவன் தலையை சீவிட்டார். பகவான் பார்த்தா அப்பாடான்னு இப்பதான் எனக்கு ஒரு நல்ல இடம் கிடைச்சிருக்கு, அதையும் கெடுக்கிற அந்த காவாலி வெட்டி போடுவேன், நானே தேடி கண்டுபிடிச்சு கலியுகத்தை ஒரு நல்ல ஆத்மா கிடைச்சிருக்கு, எனக்கும் செட்டில் ஆகிறதுக்கு ஒரு இடம் கிடைச்சது, அப்பாடா இப்பதான் அவனே எப்படி 32 வயசுல போயிட போறான், சங்கர் எப்படி 32 வயசுல போயிட போறான், அதுல வரைக்கும் கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்கா பார்த்து விடமாட்டேங்கிற காவாலிகள்னு கோபப்பட்டு அவந்தலையும் செய்ய போட்டார் பெருமாள். பண்டன்று பட்டினம் காத்து. இப்ப இந்த சரீரம் அவனுடையதுன்னு நம்ம கொடுக்கும் பொழுது சங்கரகாந்த பெருமாள் நமக்கு வரமாட்டாரா? நீராவை ரஷிச்சவன் நம்மால் ரசிக்க மாட்டான? பத்திரத்திரியோட வியாதியை மாத்தி கொடுத்த குருவாயிருப்பன் நமக்கு பண்ண மாட்டானா? அவ்வளவு தூரம் ஏன் போனோம்? மகாராஜா சுவாதி திருநாள் நரசிம்ம சன்னதியில தானே விஷம் கொடுத்தா, பெருமாள் தீர்த்தத்துல தானே விஷம் கொடுத்தா, சௌக்கியமா சாப்பிடுறா, பிரபோன்னு சாப்பிட்டுட்டா. பகவான் பாதா பத்மநாபன் அச்சோ எவ்வளவு அழகான ஒருத்தன் இவன் கூட, இவன் நல்லா இருக்க அழகா பத்மநாப சதகம் எல்லாம் பாடிட்டு இருக்கான், இவனை விட்டு நான் போவேனா, இவன் போயிட்டானா நான் என்ன பண்ணுவேன், யாரும் என்ன பத்தி அப்ப காலையில் போயிட்டு அவருக்கு பாவம் ஏதோ பாடல் ஒரு நாலஞ்சு பேர் அவருக்கே கிடைச்சா, அவரும் பாடல் என்ன பண்ண. அதனால பார்த்தா இவர் சாப்பிட்ட விஷத்தை பகவான் உள்ளேந்து வாங்கி அவர் உடம்புல தள்ளி விட்டுட்ட. மகாராஜா சுவாமி நான் உடம்புல வாங்கிட்டு விஷம் கொடுத்த போக்கி உடம்புல இருந்தா போ, நீயே வச்சு சாப்பிடு, நீ போ, இன்னைக்கு இவன் வேணும்னு விட்டாரன், நீ போ. அவர் அனுப்பிட்டார் சுவாதித்தனால பிடிச்சிருந்தாங்க சுவாமி. பண்டஞ்சு பட்டினம் காப்பு. அப்ப பக்தி பண்ணிட்டு இருந்தோம், நாமஜபம் பண்ணிட்டு இருந்தோம், பகவத் தியானம் பண்ணிட்டு இருந்தோம்னா பண்டன்று பட்டினம் காப்பு. அதனால பரிசுத்தி ஏழு நாள் ஜோரா கதை கேட்கணும். ஆரம்பத்தை ஒரே டென்ஷனா இருந்தான். சத்குருநாதன் வந்துட்டா சுகபிரம மகரிஷி, ஏழு நாள் இருக்கட அவனுக்கு கவலைப்படாதவா அப்படின்னு ஜாலியா கதை கேட்டுட்டே இருந்தான். தக்ஷன் வந்து கடிச்சு கூட அவனுக்கு தெரியல அப்படிதான் சொல்றான். உடம்பு எரிஞ்சு சாப்பிட அவன் கவலையே படல. பகவான் பார்த்தா சரி சரி போதுவா, இப்ப சரீரத்தில் நீ நல்லா இருந்தாச்சு அப்படின்னு அவனை கூட்டு அந்த பக்கம் போறார். இந்த பக்கம் பாம்பு கடிக்கிறது சரீரம் பொசிங்க விடுது. பகவான் சந்தோஷம் ஆறா வயலை உனக்கு வேரண்டி பேர் முடிஞ்சுடுத்தோ, நான் திருப்தி ஆகிட்டோம் சரீரத்தில். நீ ஏழு நாள் கதை கேட்டாச்சு, இதுக்கு மேல சரீரத்தை வச்சு திரும்ப ஆகி போயிட்டு மூச்சா போயிட்டு ஆத்துக்காரியை கொஞ்சிட்டு பரவாயில்ல சௌக்கியமா, நீங்க என்ன கிரகப்பிரசி கிஃப்டை கொடுத்துட்டு பரவாயில்ல பார்த்து ஹாரி பாய் சொன்ன ஹாரி பாய் வச்சுன்னு இருக்க வேண்டாம், வா என் கூட போலான்னு சரீரத்தை வாழ்க்கை கொடுத்து விட்டு அழகாக அப்படி கிளம்பி போனேன் சுவாமி. பண்டன்று பட்டினம் காப்பு. அப்ப இருக்கிற வரைக்கும் இது அவன் சரீரம், இது அவன் சரீரம், இது அவன் சரீரம், இது அவனுடைய சரீரம். ராத்திரி தூங்க பாடா, அவனுடைய திவ்ய தேசத்துல அவனோட தூங்க போறேன். காதால அவன் என்ன எழுதி விட்டான், பண்டன்று பட்டினம் காப்பே. அதான கவலை வருது, பயம் வருது. உடம்பு பத்தி தானே கவலை நமக்கு, உடம்பு நல்லா செட்டில் ஆகணும், நல்லா பணம் சம்பாதிக்கணும், எல்லாமே வெளிய சொல்ற மாதிரி எல்லாம் உடம்ப பேஸ் பண்ணிட்டு ஆத்மா பேஸ் பண்ணி யாராவது சொல்றோமா, ஆத்மாவை பேஸ் பண்ணி எல்லாம் சம்பாதிக்க பத்மநாபர் கோவிலே கதின்னு கிடக்கணும். பத்மநாபா 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 பத்மநாபான்னு திருவிடி வராகமூர்த்தி திருவிடியே பிடிச்சுட்டு கிடக்க வேண்டாமா, நரசிம்மனே கதினு கிடக்க வேண்டாமா. ஆத்மாவுக்கு சம்பாத்தியம்னா அதானே, சரீரத்துக்கான சம்பாத்தியத்துக்கு அத்தனை வருஷம் ஓடிட்டு இருக்கோம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பண்டஞ்சு பட்டினம் காப்பே. அந்த சரீரம் அவ்வளவு நன்னா இருக்கு பிடிச்சிருக்கிறதுனால தானே துருவனுடைய கண்ணத்தை சுவாமி தடவின. தட வேண்டிய அவசியம் இருக்கா, இவர் கண்ணால பார்த்தாலே பேச வைக்க முடியுமோன்னு. இவர் அந்தரியாமி தானே, இவன் நினைச்சாதானே நாக்கு பரவலும். இவன் போய் கஷ்டப்பட்டு துருவனுடைய சரீரத்தை தொடரணுமா, இவனுக்கு ஆசையா இருக்கும். ஐயோ சமத்து குஞ்சலமா இருக்கு, அஞ்சு வயசு பிள்ளை அஞ்சு மாசம் என்ன பார்த்து விடுது கை செல்லமே அப்படின்னு தம்பிச்சு கிள்ள போனார். அவ்வளவுதான், நம்மளே ஒரு குழந்தைய பார்க்கறோம் பாவது சும்மா இருக்க முடியறதா, அதனால அபிமானம் வந்து கொடுத்து ஜம்முன்னு இருக்குன்னா அது போய் ஒரு கிள் அது அழக விட்டாலா அவர் அதை தூக்கி கொண்டு ஒரு மொத்தம் கொடுத்துடணும். அது கவரு வரமாட்டேன், அது என்ன வரமாட்டேன், அதை பிடுங்கி அதை ஒரு முத்தம் கொடுத்து எப்படி அழந்து பார் சமத்து குஞ்சலம் அப்படின்னு அதை விட்டுட்டு. ஏன்னா அந்த சரீரத்து மேல ஒரு அபிமானம், இந்த மாதிரி துருவனுடைய சரீரத்து மேல சுவாமிக்கு ஒரு அபிமானம். அவன் பண்ண தபசுக்கு சுவாமி பார்த்தா அப்பா நன்னா என்ன உள்ளுக்குள்ள வச்சுட்டான், சுவாமிக்கு ருச்சி கண்டு போயிடுது துருவனுடைய உள்ளுக்குள்ள இருந்துட்டு. அப்பாடா முதல்ல அந்தரியாமே தானே பாக்குறான், நன்னா இருக்கு இப்படியே நிறைய வருஷம் இருந்தா தேவலையேன்னு சிரஞ்சீவின்னு சொல்லி 36,000 வருஷம் ரொம்ப தைரியம் வேணும். துருவனுக்கு நம்மெல்லாம் கேட்டா வேண்டாம் வேண்டாம்ப்பா, நீ முதல்ல வரத்த மாதிரி கேட்டுருப்போம். 36,000 வருஷம் ஏன்னா சுவாமி பார்த்தா இந்த சரீரம் மக்களமா இருக்கு, உள்ளுக்குள்ள என்ன வச்சு பார்த்துட்டாங்க, இங்கிருந்து இப்ப நான் கிளம்புறதா இல்லை. 36,000 வருஷம் சௌக்கியமா இருந்தான் துருவன் இல்லை இவர். இவர் ரொம்ப கம்ஃபர்டபுளா செட்டில் ஆயிட்டார் உள்ள, அவர் கம்ஃபர்டபுளா இருந்தா இதுக்கு தானா கம்ஃபர்ட் கிடைச்சிருமே. நம்ம எல்லாம் இதை போட்டு இப்படி பராண்டின் இருக்கோம், இதை போட்டு பிடிச்சு மசாஜ் என்ன இல்லாம பண்ணிட்டு இருக்கோம். இது இப்படியும் பாக்க அடப்பைத்தியமே, நீ என்ன பண்ணாலும் ஒன்னும் பண்ண முடியாது. உள்ளுக்குள் அவனை திருப்தி பண்ண அவன் எல்லாத்தையும் கவனிச்சுப்பா, நீ ஏன் கவலைப்படுற, டென்ஷன் ஆகாது. துபாய் போயிருந்தோம், அப்ப ஒரு வாரத்தை உபன்யாசம் முடிச்சு ஆத்துக்கு போயின்னு இருக்கு. சாவி அன்னைக்கு நான் மறந்துட்டேன், வேற ஒருத்தர் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு எனக்காக காத்துட்டு இருந்தார். நான் அவர்கிட்ட சொன்னேன், நீ படுத்துக்கோங்க நான் வந்து எழுப்புறேன் அப்படின்ட்டேன். ஸோ அவாத்துலேருந்து கிளம்பும் போது நான் ஃபோன் பண்ணேன், கிருஷ்ணனை ஃபோன் பண்ணிடு அப்பா அவர் எழுப்பி விட்டுறா ராஜா, இப்பயே எழுப்பி விட்டுற அப்பதான் நான் போகும்போது கடவுள் தடுப்பார் அப்படின்னா. முதல்ல அவன் ஃபோன் பண்ணால் அவர் ஃபோன் எடுக்கவே இல்லை. அதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணான் குருஜி, அவர் ஃபோன் எடுக்கல. நான் ஆல்மோஸ்ட் ஆம் பக்கத்தில் போயாச்சு, அஞ்சு நிமிஷத்தில் ஆம் எத்தனும், அவர் இன்னும் திறக்கலை. ஒன்றே என் கூட வந்து ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் குருஜி, நேரம் நம்ம பார்த்து அப்படியே போயிடலாம், சாயங்காலம் ட்ரெஸ்லாம் கூட புதுசாக வாங்கிக்கலாம், நீங்கள் இப்படி எங்கேயும் சத்தங்கிட்டு கிளம்பிடலாம். எனக்கு வேலை இருக்கு நான் போயா, அங்க போய் வாசல்ல காத்துட்டு இருந்தேன்னா கஷ்டமாயிடுவேன் இல்ல அப்படின்னு. நான் சொன்னேன் என் பகவான் என்ன ஒரு நாளும் காக்க விட மாட்டான். என் பகவானுக்கு தெரியும் என் உடம்பு எப்படி இருந்தா சுக்கம்னு, என்னை விட அவனுக்கு நன்னா தெரியும். என் பகவான் என்ன காக்க விட மாட்டான் விட நான் சொன்னேன். என் கிருஷ்ணனுக்கு தெரியும் என் சரீரத்தை எந்த இடத்த எப்படி வைக்கணும் அவனுக்கு நன்னா தெரியும் சொல்லி முடிச்சு அடுத்தமே போன எழுந்துட்டார் குருஜியும் போன் திரும்பி தூக்கி வாரி போட்டது எப்படின்னா சொன்னேன். அவனுடைய இஷ்டம் அவன் சொத்துன்னு விட்டுட்டோம்னா தானா நடக்கும். இது என்னுடைய பெருமைக்காக சொல்ல, பகவத் கிருபைக்காக சொல்ல நன்னா புரிஞ்சு கொண்டு. இது என்னுடைய நீங்க நினைச்சாலும் உங்களுக்கு நடக்கும், யார் நினைச்சாலும் நடக்கும், நான்றது இல்லை. இது ஒரு சரீரத்துக்கான ஒரு ஜாகிரதைய சுவாமி எப்படி பண்றாருன்றதுக்காக சொல்ல. அப்ப நம்முடைய சரீரம் நம்ம வச்சுருக்கும் போதுதான் அதுக்குரிய சமங்கள் எல்லாம் நம்மளை பாதிக்கிறது. இது அவனுடைய சரீரம் வச்சுட்டோம்னா சத்தியமா தங்க தாம்பாளத்தை நம்ப. நான் நானும் என் ஆதிகாரியும் பேசிட்டு இருந்தோம், இவ்வளவு பெரிய வீட்டுல இருக்க எனக்கு ஒரு இவ்வளவு பெரிய வீட்டு அவ்வளவு கபோர்டு இருக்க எனக்கு கடைசியில ரெண்டு ஷெல்ஃப் தானே நீ கொடுத்துருக்கா அப்படின்னு சண்டை போட்டு சும்மா. அவ சொன்னா உங்களுக்கு என்னவா ஊர் ஊரா உங்களுக்கு ஒரு தனி ரூமே இருக்கு. அடுத்த வாரத்தை பேச முடியும் அவ்வளவுதான், சத்தியம் தானே. ஊர்வலம் நான் வீடு கட்டி உட்காந்து இருக்கேன், ஆனா எங்க போனாலும் எனக்குன்னு ஒரு ரூம் என்னென்ன சௌகரியம் எல்லாம் நடக்கிறது, நான் வரதுக்கு முன்னாடியே கட்டல் எல்லாம் ரெடியா இருக்கு அப்படின்னா பன்னெண்டு பட்டினம் அப்படியே 20 வருஷம் முன்னாடி நான் தான் தேடிட்டு இருக்கணும். 20 வருஷத்துக்கு முன்னாடி பக்தியில வரதுக்கு முன்னாடி நாமஜம் பண்றதுக்கு முன்னாடினா அங்க போனோம் இவாத தங்கணமே எப்படி தங்குவோம் எல்லாம் நான் யோசிக்க வேண்டியது. சொந்தக வாரத்துக்கு போயிருக்கோமே, அவன் எங்க கொடுக்குறாளோ எப்படி கொடுக்குறாளோ அங்கதான் படுத்துக்க வேண்டியது. இப்ப பன்னெண்டு பட்டினம் காப்பு என்னோட அனுபவத்தை நான் சொல்றேன், என் பெருமைக்காக சொல்றது ஒண்ணுமே இல்லை. கரெக்டா 40 வயசு ஆயிடுது, 20 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு அப்புறமா இந்த ரெண்டு டிரான்சிஷன் பீரியட் பார்த்து சொல்லிட்டு இருக்கேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஏங்கினேன் பசிக்கிறதே சாப்பாடு வேணுமே ஏங்கினேன், பிராரத்தை சாப்பாடு கொடுக்கல இது எனக்கு சாப்பாடு வேணாம் விட்டுருவோனே இப்ப கெஞ்சிட்டு இருக்கேன். ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீம். சின்ன வயசு அவ்வளவு சுத்தி பார்க்க ஆசைப்பட்டிருக்கேன், அங்க போனோம் இங்கே போனோம் பல ஊர்கள் போய் பார்க்கணும் அன்னைக்கு முடியல தரித்திரத்தினால. இன்னைக்கு துபாய் போனால அங்க பாக்கலையே இங்க பாக்கலையே, நீங்க நான் ஐஷன் போட்டோமா நீங்க ஐஷன் போட்டோமா நீங்க வாங்க வாங்கன்னு செஞ்சிடா ஏண்டானா பன்னெண்டு பட்டினம் காத்து. அதான் என்னோட வாய்க்கு வச்சு நான் சொல்றேன், என்னோட அனுபவத்தை சொல்றேன் அவ்வளவுதான். 20 வருஷம் முன்னாடி அந்த நிலைமை இப்படி, 20 வருஷம் அப்புறம் இந்த நிலைமை இப்படி. சோ பன்னெண்டு பட்டினம் இது எனக்கு இல்ல, யாராக இருந்தாலும் நடக்கும், எங்க இருந்தாலும் நடக்கும், எந்த பொசிஷன்ல இருந்தாலும் நடக்கும். அவனுக்கு தெரியும் அவன் பார்த்தான் இது அவனுடைய சொத்து அப்படின்னு விட்டுடுறா வைத்தியத்திலேருந்து எல்லாமே தானா கிடைக்கும். ஸ்வயம் அனுபவத்துல நான் சொல்றேன் எத்தனையோ விஷயங்கள், ஊரை விட்ட ஊரு போய் இடுப்பு வழி வந்து அங்க ஒரு வைத்தியர் கிடைச்சார் எனக்கு அப்படின்னா பகவத் கிருப்பன் சத்தியமா சொல்றேன். ஆபரேஷன் பண்ணணும் எல்ஃபை டிஸ்க் ப்ரோலாப்ஸ்க்கு வைத்தியம் சொல்லியாச்சு கிருஷ்ணா எனக்கு தெரியாதுன்னா தேடிண்டு வந்து அழகா டாக்டர் டயிஷன் போய் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னா பன்னெண்டு பட்டினம் காத்து சந்தேகமே இல்லாம. குருஜி அம்மாவோட சரித்திரம் சொல்றேன், அம்மா கடைசியில் யாராவது நல்ல கடந்த 24 ஆள் இருந்துட்டே இருந்த அம்மாக்கு எல்லாம் பண்ணி கொடுக்கறதுக்கு ஏண்டாண்ணா கிருஷ்ணா ராமா கோவிந்தா நாமஜபம் வேற ஒண்ணுமே கிடையாது. அம்மா கையில் ஒரு ஜபமாலை வச்சு உருட்டி நான் பார்த்ததில்லை, அப்படியே கண்ணை மூடி உட்காந்து தியானம் பண்ணி நான் பார்த்ததில்லை. நிறைய கோவில்களுக்கு அம்மா போய் நான் தான் வழுக்க டைம் சில கோவில் ஐஷன் போயிருக்கேன் அம்மாவை, அது ஒரு கோவில் திருவண்ணாமலை பத்மநாபர் சந்திதி எனக்கு தெரிஞ்சு குருஜி அம்மாவோட நான் ஒரு 5-6 கோவில் பார்த்துருப்பேன் என் வயசுல அவ்வளவுதான். அப்படா நான் நாம ஜபம் அவ்வளவுதான், புரிச பாகவதம் பாராயணம் பண்ணி நான் பார்த்துருக்கேன். யாராவது ஏதாவது சத்சங்கம் எல்லாம் சொன்னோம்னா கேட்டு அம்மாட்ட போய் சொல்லுவா இந்த மாதிரி சத்சங்கம் சொன்னா எனக்கு பெருசா விஷயம் கிடைச்சது இந்த விஷயத்துல. உன்னை அம்மா சொல்றா எனக்கு ஒரு 4-5 கதை சொல்லுடா, நானும் சொல்றேன்டா ஒன்னும் கதை தெரியாம நான் பாருங்க எதையோ சொல்லிட்டு இருக்கேன், நீ ஏதோ நிறைய புதுசு புதுசா கதை சொல்றியா அம்மா நான் கதை பண்ணலாமா கதான்னு சொல்லுடா அப்படின்னா. அப்ப இது எதுவுமே தெரியாம நடக்குமா, ராயலாவே நடந்தது அம்மாவோட எல்லா விஷயமும் தெரிஞ்சு கடைசி வரைக்கும் எப்படிறான்னா பகவத் பன்னெண்டு பட்டினம் காத்து குழந்தை மாதிரி இருந்து இந்த குழந்தையோட சரீரத்துக்கு என்ன வேணும் நம்ம தானே பாக்குறா, அதுக்கு என்ன ட்ரெஸ் போடணும், அதுக்கு அலங்காரம் பண்ண, அதுக்கு இன்னைக்கு பர்த்டே கழுத்துல செயினை போடலாம் ஒரு மோதிரத்தை போடலாம், அது கேட்டுதான் அது தங்கம் என்ன விலைன்னு தெரியுமா, எப்ப வாங்கினான்னு தெரியுமா, சைஸ் அளந்துதா, அது போட கூட விடாது, அது பாடு ஓடிட்டு இருக்கும் விளையாடி அம்மா தான் கஷ்டப்பட்டு போட்டு விடுதான். ஏன்னா அம்மாவுடைய சொத்தா இருக்கும், அப்ப அவரோட அழுக்கு துணி எல்லாத்தையும் அம்மா தூச்சி போடுறாளும், அவட மலமூத்திரத்தை அம்மா அலம்பி விடுறாளும், அதுக்கு வேண்டியது அம்மா ஆகாரம் கொடுக்கறாலும். அதே போல பகவத் தியானம் பண்ணிட்டோம் அப்படின்னா பன்னெண்டு பட்டினம் காப்பே பல சந்தர்ப்பங்கள்ல சில பெரியவாள்லாம் உடம்பு முடியாம இந்த சாதுக்கள்லாம் இருக்கா பாருங்க, ஹிமாச்சலத்துல எல்லாம் தனியா இருக்கும் அந்த காலா கம்பளி வாழா அந்த மாதிரி இந்தியா காட்டுல அப்படி தபஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவள் தான் சமயத்துல உடம்பு முடியாம போயிடும், வேதி ஆகும் இப்படியே இருந்துட்டு இருப்பா. யாரோ தொடர்ந்து ஒத்தாசை பண்ணுவான், பகவான் தானே விதவிதமான ரூபத்துல வந்து ஒத்தாசை பண்ணுவான். நம்மளா சுத்தியோட மனுஷா இருந்தாலும் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும், ஆளே இல்லாம இருப்பா. ஆனா அவர்களுக்கு பார்த்து பார்த்து சுவாமி பண்ணிட்டு இருக்க கண்கூட பல இடங்கள்ல மகாத்மாக்கள் வாழ்க்கையில நான் பார்த்திருக்கேன். ஆச்சரியமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா அவனுடைய சொத்துன்னு ஒப்படைச்சுட்டான். சோ உங்களாலே முடியும், அவனுடைய சொத்து அப்படின்னா ஒண்ணு ஐயோ நமக்கு ஒண்ணுமே கிடைக்காது. இனிமே அப்படியே வைராக்கியமா உட்காந்துட்டு இருப்போம், வெந்தது வேகாதி சாப்பிடுவோம், அப்படியே கட்டையில படுத்துவோம், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சௌக்கியமா தான் வச்சுப்ப. துருவன்லாம் எடுத்து கட்டாந்தரில் படுத்த மாதிரி எங்கேயுமே காண கிடைக்கல. அவனோட விஷயம் சொல்லுவான், பக்தி பண்ணா துருவ மகராஜ் மாதிரி பண்ணணும். ஏண்டானா இங்கேயும் நன்னா இருந்தார், அங்கேயும் நன்னா இருந்தார், 5 வயசு செட்டில் ஆயிட்டார். நல்ல அழகான வார்த்தை, 5 வயசுல கல்யாணம், குழந்தை, ராஜ்ய பரிபாலனா, 36 வருஷம் கேரண்டி, மோட்ச வரைக்கும் ரிசர்வ் பண்ண ஒரே ஒருத்தன் துருவன் மட்டும்தான். சத்தியம், ரொம்ப அழகான வார்த்தை. சொல்லலாம் துருவ மகராஜ் மாதிரிதான் பக்தி பண்ண ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஏண்டா நான் செட்டில் ஆகிட்டாரு 5 வயசுல, நமக்கு எல்லாம் கல்யாணம் டென்ஷனா இருக்கு, யார் வர போறாளோ என்ன வர போறாளோ எப்படி இருப்பாளோ, நானா தேடணுமா அவளா வருவாளா, வேலைக்கு போகணுமே, இன்டர்வியூ அட்டர் பண்ணணுமே, நல்ல சம்பளம் கிடைக்கணுமே, போர் அடிச்சாச்சு, எல்லாம் சொல்றேன். அவன் சொல்றான் எல்லாம் அவருக்கு என்ன, அவர் ஒன்னும் கேட்கவே இல்லை. இவரா எல்லாம் அள்ளி அள்ளி சொல்லிட்டே இருந்தார். 36 வருஷம் நன்னாயிரு, கல்யாணம் உண்டு, மனைவி உண்டு, ராஜ்யம் உண்டு, துருவபதம் உண்டு, மோட்சம் உண்டு, 5 மாசம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, துருவ மாதிரி கஷ்டப்படுவோம் அப்படின்னா. ரொம்ப நியாயமான வாக்கியம். 5 மாசம் கஷ்டப்பட்டான், லைஃப் உழிக்க செட்டில் ஆகிட்டான், அவ்வளவுதான். அப்ப பண்டன்று பட்டினம் காத்து 2 பாசனம் சொல்லியிருக்கு, 8 பாசனம் இருக்கு. என்ன டாபிக் என்ன டாபிக், நானும் ஊரெல்லாம் சுத்தினேன், இதுவா அதுவா அதுவா இதுவான்னு. இப்போதைக்கு இந்த டாபிக் தான் தீர்மானம் ஆயிருக்கு. இது காத்தாலையும் மட்டும்தான் நினைக்கிறேன், சாயங்காலத்துக்கு வேற டாபிக் தான் வரும். அனுபவிப்போம். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா.
சத்குரு மகாராஜ் கீ ஜெய். சமஸ்த பாகவதல் கோ ஜெய். கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா. ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய். கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா. ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானா திருவடிகளே சரணம். சர்வம் குருவர்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்கு கீ ஜெய். ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய். ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ ஜெய். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா திஷாந்தி. ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கீ. ஜெய் ஸ்ரீ 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 அனந்த பத்மநாப சுவாமி கீ. ஜெய் ஸ்ரீ அனந்தபுரி க்ஷேத்ர கீ. சர்வத்ர பத்மநாப நாம சங்கீர்த்தனம் பத்மநாபா பத்மநாபா.